சாந்தி. எல்லாரும் விஷா இருக்கீங்களா? 9/4/2018 என் டைமர்ல என் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, மாயைக்கு வசமாகி ஈஸ்வரிய வழிக்கு விரோதமா எந்த காரியமும் செஞ்சிடாதீங்க. ஒருபொழுதும் தந்தைக்கு நிந்தனை செய்யக்கூடாது. அந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாது மாயின் வசமாகி. பாபா சொல்ற வழிக்கு மாறா பண்ணாலே பாபாவுக்கு நிந்தனை தான். இந்த பொருளை சாப்பிடக்கூடாது, அபவர்த்தம் சாப்பிட பிரம்மகுமாரி அதெல்லாம் சாப்பிடுவாங்களே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது பாபாவுக்கு நிந்தனை ஆயிடுது. சோ அதே மாதிரி காமம், அவங்களே கோபப்பட்டு நான் பார்த்திருக்கிறேன்னு வாங்க, ஐயோ அவங்க எவ்வளவு பேர குழந்தை மேல எவ்வளவு உயிரா இருக்கிறாங்க அப்படின்னு வாங்க. சோ அந்த பற்றி எல்லாமே. அது மாதிரி ஈஸ்வரிய வழி இல்லையா, விகாரத்தின் வசமாகி ஈஸ்வரிய வழியை மீறினீங்கன்னா பாபாவுக்கு நிந்தனை செய்றீங்க, அதுக்கு தண்டனையும் கிடைக்கும், பதவியும் குறைஞ்சிடும். கேள்வி, மாயை கூட பாபாவுக்கு உதவிதான் செய்யுது இல்லையா? அதனாலதான் மாயையும் இறைவனின் படைப்பு அப்படின்னு மதங்கள்ல சொல்லுவாங்க. சாத்தானை படைச்சதே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது, பட் இருந்தாலும் அது உதவி செய்யுது பாபாவுக்கு. எப்படி உதவியாளரா இருக்குதுன்னு அப்படின்னா, சட்டத்தை அமல்படுத்த போலீஸ் கோர்ட் இருக்கிற மாதிரி இல்லையா, அந்த சட்டத்தை மீறினா ஜெயிலு அப்படின்ட்டு போயிடும். சோ அதுக்கு அவங்க உதவி செய்யற மாதிரியே தான் மாயாவும் என்ன பண்ணுதோ, பாபா கொடுக்கற ஸ்ரீமத்துன்ற ஈஸ்வரிய சத்தத்தை யார் அவமதிக்கிறாங்களோ, அப்பா சொல்றத ஏத்துக்கிறது இல்லையோ, பாபா சொல்ற மாதிரி நடக்கிறது இல்லையோ, அவங்கள மாயா நீ அப்பாவுடைய சொத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது முழுங்கிடுது. அவங்கள காயா இருக்கும்போதே அவங்கள சாப்பிட்டுடுது, அடிச்சிருது. தந்தையின் நினைவின் மூலம் மாயைய கண்டுபிடிச்சு அதன் வசம் ஆகாதவர்கள் தான் புத்திசாலிகள். சூப்பரான விஷயம். இப்ப நாம சினிமா பாட்டு கேட்க கூடாது, நாவல் படிக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதானா சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். அப்படி எடுத்தோடனே காமன் கோபம் இதுல இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இத படிக்கிறீங்க பாக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல போய் விழுந்துடுவீங்க. சோ அப்ப இந்த ஈஸ்வரிய ஸ்ரீமத்து சின்னதா நீங்க மீறினா கூட அது டக்குன்னு சாப்பிட்டுடுது. காயா இருக்கும் போதே சாப்பிட்டுடுது. வெளியில சாப்பிடுறது, பாபா சாப்பிடக்கூடாதுன்றத சாப்பிடுறது, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா பாபா அவமதிக்கிறீங்க, ஸ்ரீமத்தை ஏத்துக்கலன்னு அர்த்தம், பாபா சொல்றத கேட்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஒரு பக்காவான ஸ்டேஜ் அடையறதுக்கு முன்னாடி உங்களை அடிச்சு போட்டுடுது மாயா. அப்ப இவங்களும் புத்திசாலி கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த உலகம் நிறைய சினிமா பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காமத்துல விழுறதுக்காகத்தான் இறைவன் படைச்சாரு அப்படின்ற மாதிரியே நம்ப வைக்கும். பாவம் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பானா, போகும் வழியில் திராட்சை கொடியை வைப்பானா அப்படின்ட்டு அந்த பைபிள் கதையை வச்சு சொல்லிருப்பாங்க. சோ இறைவன் தான் படிச்சிருக்காரு காமம், இது ஒண்ணும் பாவம் கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையின் சுகங்களை பெறத்தானே இறைவன் படைச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் மாயான்னு நமக்கு எப்ப தெரியும், பாபா நினைவுல மூழ்கி இருந்தாதான் தெரியும். அப்படி இல்லைன்னா இப்ப மனசு கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அந்த பாட்டு கேட்டுக்கிறான், அதுக்குதான் மாயா வெயிட் பண்ணுது. மனசு கஷ்டமா இருந்தா பாபா கிட்ட போகணும். ஆனா பழைய சமஸ்காரத்தின் காரணமாக என்ன பண்ணுவோம், சினிமா பாட்டு கேட்கறது அல்லது ஃப்ரெண்டோட பழகிறது, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மாயை கிட்ட வா வா அப்படிதான் சொல்லுவாங்க. சோ நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல பாத்தீங்கன்னா பாபா சொல்றதுல நைட்டு 10 மணிக்கு மேல எந்த காரணத்துக்கு கொண்டு முயற்சிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்படியே மனநிலை மாறுறது தெரியும், அப்படியே பழைய மனநிலை வர்றது தெரியும். அதனால அப்படியே டிவி பாக்கலாம், கம்ப்யூட்டர் நோண்டலாம், இப்படியே போகும் மைண்ட். அப்ப டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல ஆத்மா பலமா இழக்க ஆரம்பிச்சிச்சு, உடனே போய் தூங்கிடணும் அப்படின்னு ஸ்லைட்டா இருக்கும் போது நீங்க போய் தூங்கிடணும், அதெல்லாம் மாட்டிக்குவீங்க. சோ இது இது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும். 10 மணிக்கு தூங்குதா 11 தானே, ஆனா அந்த அந்த ஒரு ஏன்னா 10 to 12 தான் பாபா சொல்றாரு மாயை வந்து உச்சத்துல இருக்கிற ஸ்டேஜ்ட்டு. அந்த அந்த டைம் என்ன 9:30 நீங்க படுத்துட்டீங்கன்னா தான் சேஃப்டி. ஏன்னா அது துல்லியமா 10 மணிக்கு ஆரம்பிக்காது, அதுக்கு முன்னாடியில இருந்தே மாற ஆரம்பிக்கும் இல்லையா வாயுமண்டலம். அதுக்கு முன்னாடி அப்ப அப்படி நீங்க படுக்கலன்னா அடுத்த நாள் யோகாவும் வராது, சக்திசாலியாகவும் இருக்காது உங்க அமிர்த வேலை யோகா, தூக்க கலக்கமா இருக்கும். அது இல்லாம நீங்க போட்ட குப்பையெல்லாம் அதுதான் வெளில வரும், அத சண்டை போடுறதுக்குள்ள அமிர்த வேலை முடிஞ்சு போயிடும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாபா ஏன் சொல்ற மெயினா இன்னைக்கு வாணியில நேத்து வாணியில ஃபுல்லா இதே தான் சொல்ற, வெளி விஷயத்த கேட்காதீங்க பாக்காதீங்க, கேக்குறவன் புத்திசாலி கிடையாது இன்னைக்கும் அத சொல்லுவார். சோ இப்படி அப்ப பாபா நினைவுல மட்டும் மூழ்கி இருக்கும்போது தன்னை மட்டுமே தன்னுடைய சக்கரத்தை மட்டுமே சுய தரிசன சக்கரம் பிற தரிசனம் கிடையாது, மத்தவங்களை பத்தி பார்க்காம நம்மள மட்டுமே நாராயணன் 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 நாராயணன்னா தூய்மையான பார்வை பார்ப்பேன், நாராயணன் நான் தூய்மையான சாப்பாடு சாப்பிடுவேன், நாராயணன் நான் என்ன மட்டும்தான் பார்ப்பேன், நாராயணன் நான் யாருடைய குறையும் பார்க்க மாட்டேன், நாராயண இப்படி திரும்ப 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 நான் நாராயண் நாராயணன் போது கண்டுபிடிச்சிருவோம் மாயை எதுன்ட்டு. சோ ஒரு 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 பயங்கரமான தப்பான ஒரு எண்ணம் பிரம்மகுமாரிகள் 99% பேருகிட்ட பரவி இருக்குது. அது என்ன அப்படின்னா ராஜயோக தியானம் வந்து எண்ணங்களற்ற நிலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. அதிகமா எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தியானம் இது, ஆனா ஒரே எண்ணம் ஆனா அத பல தடவை உருவாக்கிட்டே இருக்கிறது. அதத்தான் பாபா புத்திய ஃப்ரீயா விட்டுறாதீங்க பிஸியா வைங்க பிஸியா வைங்கன்ற. நீங்க பாருங்களா நீங்க சும்மா அநியாயத்துல இருக்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் ஒண்ணு சிந்திச்சுட்டு இருக்க மாட்டேங்க, கோபம் வந்தா அந்த கோபத்தின் எண்ணங்கள் அதிகமா வரும் அது வேற, பட் மற்ற நேரங்களும் ஒண்ணுமே சிந்திக்காம கம்மன் தான் இருப்பீங்க. அதனாலதான் மாயாவே வருது இல்லையா, கம்மன் இருக்கிறதுனாலதான் மாயாவே வருது இல்லட்டா வராது. கவனம் எப்பவுமே எல்லாமே இருந்துட்டா பிரச்சனை இல்லையா, அப்படி இருக்காது இல்லையா, மாறும் இல்லையா, அப்ப டக்குன்னு வந்துடும். திரும்ப திரும்ப இதுதான் நல்ல விஷயம் அதெல்லாம் கெட்ட விஷயம் திரும்ப திரும்ப உள்ள போடும்போதுதான் கெட்ட விஷயம் உள்ள வரவே வராது. ஞானத்தின் மூலமாகவே கண்டுபிடிப்பீங்க அல்லது யோக பலத்தின் மூலமாகவும் கண்டுபிடிச்சிருங்க. சோ அதனால எண்ணங்களை அதிகமாக நீங்க நினைக்கிற எண்ணங்களை மட்டும் அதிகமாக உருவாக்குற யோகம் இந்த ராஜயோகம், அது ரொம்ப முக்கியம். சோ ஹடயோகத்துல இதையும் கலந்து கலந்து சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க, இது எண்ணங்கள் ஏற்ற நிலை எண்ணங்கள் ஏற்ற நிலைன்னு நினைச்சிட்டாங்க, கிடையாது. எண்ணங்கள் ஏற்ற நிலைன்னா டக்குன்னு மாயை வந்துடும், அது வராம திரும்ப திரும்ப அவங்க நல்லவங்க நல்லவங்கன்ற அந்த எண்ணம் வர வர அதேதான் சத்தியத்துல உங்களையே அறியாம அவங்க நல்லவங்க நல்லவங்கன்ற அந்த சுபமான எண்ணங்கள் திரும்ப திரும்ப தானாவே வரும், அதுதான் கெட்ட எண்ணங்கள் வர விடாம தடுக்கும், அங்க மாயையும் இருக்காது இல்லையா. அப்ப அப்ப அப்படியே கம்மனும் இருக்கும்போதுதான் துவாபரகத்துல டக்குன்னு மாயை வந்துடுது. அப்ப என்னதான் இந்த எண்ணத்தின் சக்தி குறையுது, குறையும் போது வெளியில இருக்கிறது தானா உள்ள வருது. சோ அதுக்குதான் நினை அதான் அம்மா சொல்றது சிந்தனை சக்தி கம்மியா இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுயமா சிந்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், சுயமா சிந்திக்கணும் அப்படின்னா உங்க வழிபடி சிந்திக்கணும் அந்த அர்த்தம் கிடையாது, அது அஞ்ஞானிகள் பாஷையில சிந்திக்கிறது. நம்ம பாஷையில என்னன்னா பாபா சொன்ன அந்த விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கு, அந்த சக்தி கம்மி ஆயிடுச்சு டயர்ட் ஆயிடுது அப்படின்னு. சோ அதுக்குதான் ஈஸியா ஸ்வமானம் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஒரு ஒரே ஒரு பாயிண்ட். அதையும் விட ஈஸியானா நான் நாராயணன் நாராயணன் ஆனா பயங்கர பவர்ஃபுல், ஆனா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுலதான் இருக்கும். இதோட நினைவாதான் பக்தியில ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கோவிந்தா கோவிந்தா ஒரே இதை ரிப்பீட் பண்றது அதுக்காக தான். அப்படி நீங்க இதுல பிஸியா இருக்கும்போது அதான் பாப்பா சொல்றாரு இது சிந்தனை சக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் பகுத்தறியும் சக்தியும் முடிவெடுக்கும் சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க மாயை பகுத்தறிஞ்சு வெளில துரத்திடுவாங்க, அவங்க தான் புத்திசாலிகள். இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் இல்லையா, சுயதர்சன சக்கரத்தை சுத்தணும்ன்றது ஸ்ட்ரீம் அது கண்டிப்பா சுத்திக்கிட்டே இருக்கும். சக்கரத்தை சுத்தி சுத்தி உங்களுடைய தூக்கமே போயிடணும்ன்ற தூக்கத்தை வென்றவர ஆகுங்கன்றார். எப்படி இத சிந்தனை பண்ணு பாடல், எனக்கு உதவி செய்யக்கூடியவர் ஓம் சாந்தி. யாருடைய மகிமைய குழந்தைங்க கேட்டீங்க, பரமபிதா பரமாத்மாவுடைய மகிமைய. அந்த மாதிரி தந்தைய நினைவு செஞ்சு இப்ப சொர்க்கத்தின் ஆஸ்திய அடையணும் அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க. நிரந்தரமா என்ன நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்ம ரூபத்தில் குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது தான் பாபாவுடைய கட்டளை. இதுதான் உங்களுடைய லட்சியமே. சோ அப்படி பாபாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், சாரி எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரு, ஒரு பாபா தான் இல்லையா? சோ அதுதான் அவருடைய மகிமை. அவரை நினைக்க நினைக்க தான் ஆஸ்திக்கு அதிகாரியா நாம ஆகிறோம். சோ நினைவு செஞ்சு செஞ்சு ஆஸ்தி முழு ஆஸ்தியா அடையணும். அதுக்கு முக்கியமா பாபா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, உங்களை குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் என்ன குழந்தை, ஆத்ம ரூபத்துல குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல மே கோன் மேரா பாபா கோன், நான் யார், என் அப்பா யார், என் அப்பா ஞான கடல், நானும் ஞான கடல், என் அப்பா தூய்மையின் கடல், நானும் தூய்மையின் கடல், என் அப்பா அன்பின் கடல், நானும் அன்பின் கடல், என் அப்பா ஒரு சின்ன புள்ளி, நானும் ஒரு சின்ன புள்ளி. சோ திரும்ப திரும்ப அவரோட கம்பேர் பண்ணி பண்ணி அவருடைய மகிமையை சொல்லி சொல்லி அதுக்கு ஈக்குவலா உங்களை ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க இதுக்கு நடுவுல நீங்க ஆத்மா ஆத்மான்றதும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நாராயணன் நாராயணன்றதே ஒரு ஆத்ம பேச்சு தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாராயணன் ஆக போறது உங்க ஆத்மா தான் இல்லையா? சோ அந்த ஆத்ம ரூபத்துல நான் குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் சாத்தானுடைய வழியில போய் கெட்டு போச்சு ஆத்மா. சோ அது பாபாவுடைய வழிபடி பாபா ஞான கடல்ல மூழ்கி 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 அவருக்கு ஈக்குவல பரிசுத்த நிலையை அடையுது. சோ குழந்தை ஆத்ம ரூபத்துல நான் அவருடைய குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் லட்சியம். அந்த உடலுணர்வு ஃபுல்லா மறந்து பாபா என்னுடைய அப்பான்றதே எப்ப கரெக்டா வருது முழுமை நிலை எப்படி சொல்லாங்களே, பெண்கள் வந்து குழந்தை பெறும்போதுதான் முழுமை நிலை அடையிறாங்கன்னு தஞ்சானத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா குழந்தை முழுமை நிலை எப்ப அடையிறாங்க, உடலுணர்வு ஃபுல்லா மறந்து ஆத்ம ரூபத்துல தன்னுடைய தன்னை குழந்தைன்னு நினைக்கிற போதுதான் முழுமை நிலை அடையிறாங்க. இதுதான் உங்க லட்சியம் கர்மதீத்த நிலை எல்லாமே. பாபா இப்ப வந்து மதுபன்ல வசிக்கிறார், அவர்கிட்ட இருந்து எப்படி ஆஸ்தி அடையிறது, எந்த அளவுக்கு ஒருத்தர் பாபாவை நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பாவம் அழிஞ்சிடும். அது மட்டும் கிடையாது, அவங்க புண்ணிய கணக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும், அதாவது வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்கும் எதிர்காலத்துக்கு. இது ஒரு ஒரு தவணை முறைக்கான வியாபாரம், ஒரே தவணை தான் இல்லையா? சோ இப்பவே இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது, இப்ப இல்லைன்னா எப்பவுமே கிடையாது. தவணை முறைனா என்னன்னு தெரியல. தவணைனா இன்ஸ்டால்மெண்ட் தான் நினைக்கிறேன். சரி, அல்லது எக்ஸ்சேஞ்ச் பாலிசி அந்த அர்த்தத்துல வருமானு தெரியல, கூட வச்சுக்கலாம் இல்லையா? வீண் விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு பாபாவுடைய அனைத்தையும் பெறுவது. அடுத்தது இந்த ஒரே தடவை தான் கொடுத்துடுறீங்க, நம்பிக்கை வச்சு கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே எல்லாமே வந்துருது உங்களுக்கு. எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு பாவமும் அழியும் புண்ணிய கணக்கும் சேமிப்பாகிட்டே இருக்கும். சோ இது ஒண்ணுதான் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கான ஒரே வழி. இப்ப மதுபன்ல இருக்கிறார் பாபா. ஆக்சுவலா அவர் பரந்தாம நிவாசி தான், மதுபன்லயும் இருக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க வர ஒரு வினாடி தான், இங்க வந்துட்டு அங்க போறதுக்கு இல்லையா? சோ இப்ப இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப அந்த முரளி நடத்தும் பொழுது அங்க இருக்கிறார். சோ அந்த ஒரு தந்தைய எப்படி நினைவு செய்யணும், நிரந்தரமா நினைவு செய்யணும்னு பாபா கத்துக்கொடுக்கிறார். ஏன் நிரந்தரமா நினைச்சேன், எவ்வளவு நேரம் நினைக்கிறேன், எவ்வளவு நேரம் இந்த யோகா பண்ணணும், இதுதான் எடுத்தோன்னு எல்லாரும் கேட்பாங்க. பாபா சொல்றாரு, நீ நிரந்தரமா நினைவு செய்யலன்னா மாய கலால அடிக்கும், பரவாயில்லையா? சூப்பர்ல. இந்த கலியுகனால கல்லால அடிக்கிறது தான் ஃபேமஸ். இயேசுவ நபிவ இப்ப எங்க போனாலும் ஸ்ட்ரைக்குனா உடனே கல் எடுக்கிறது. இதெல்லாம் எது பண்ணுது, மாயை பண்ணுது. நீங்க பாபா நினைவுல இல்லன்னா வீண் எண்ணங்கள்ன்ற கல்லால் அடிக்கும், பரவாயில்லையா, வீண் எண்ணங்கள் உள்ள வந்துடும். அதுக்குதான் பாபு சார் நினைவு செஞ்சுட்டு நினைவு நிரந்தரம், நீ எப்ப ஓஞ்சாலும் அது டக்குன்னு அதுல வேலையை காட்டும். நீங்க அந்த மாதிரி பகல் ஃபுல்லா முழு கவனம் கொடுத்து நிரந்தரமா நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நைட்டு பத்தி காலத்தை பட தேவையில்ல, ஏன்னா காலைல நினைவு செஞ்சதே தான் நைட்டு கனவுல வந்துகிட்டே இருக்கும். ஆச்சரியமா இருக்கும், பகல்ல பாத்தீங்கன்னா எப்ப நீங்க ஏந்திரிச்சீங்கன்னு தெரியாது, பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி எண்ணங்களே தானாவே ஓடிட்டு இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த ஞானத்தை உள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, எப்படி சேவை செய்யறதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க, இதுலயே புத்தி பிஸியா வைங்க. ஏன்னா மாயா குறைஞ்சது கிடையாது. தயவு தாட்சன் எல்லாம குழப்பணும், இது நல்ல குழந்தை, இது புது குழந்தை அப்படின்லாம் பாக்காது மாயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், நிரந்தரமா நினைவு செஞ்சுட்டே இருக்கும். ஒருத்தர் என்னதான் நானும் பாபா குழந்தை தான், நான் எவ்வளவு சேவை செய்யறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா கூட பாபாவை நினைவு செய்யாத குழந்தைய நல்ல குழந்தைன்னு சொல்லவே முடியாதுன்ற இல்லையா. எவ்வளவு வேணாலும் சேவை செய்யட்டும், சூழ சேவை சூக்ம சேவை செய்யட்டும், ஆனா பாபா கிட்ட நினைவு இல்லைன்னா நல்ல குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஏன், ஏன்னா நினைவு இல்லைன்னா பலம் இருக்காது, பலம் இல்லைன்னா மாயி கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாங்க. மாயி கிட்ட அடி வாங்குறவங்க பாபாவை நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எப்படி நல்ல குழந்தைன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் பாபா யார் மேல கோபப்படல, பட் புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். பாபா யாரையுமே தன்னுடைய குழந்தைன்ற பார்வையை தவிர வேற எந்த பார்வையிலும் பாக்குறது கிடையாது. இருந்தாலும் அவங்க நடத்தை அசுர வழியில இருக்குது, ஒரே அடி கொடுத்து மாய அவங்கள அழிச்சிடுது, இவ்வளவு தடை போடுது மாயா, அதனால அவங்களுக்கு எவ்வளவு பாவம் ஏற்படுதுன்ட்டு பாபா கருணை வருது, அதனால எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனால பாபா வெறுக்கல, அவருக்கு கருணை வருது. அதாவது பாபா குழந்தைங்க மாயின் வசமாக்கி பண்ற பாவம் அளவுக்கு அஞ்ஞான மனிதர்கள் கூட பாவம் செய்யறது இல்லைன்ற அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அஞ்ஞானி மனிதர்களை விட பாபா குழந்தைங்க பண்ற பாவத்துக்கு 100 மடங்கு தண்டனை வந்துருது, அப்ப பாவம் அதிகமாயிடுச்சு. சில பாபா பக்கத்திலேயே இருக்கிறாங்க, இருந்தாலும் பாபா பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இதுவும் நாடகத்துல பதிவாயிருக்கு இல்லையா. பாபா கூடவே மதுபன்ல இருக்கிறவங்களுக்கே பாபா பத்தி தெரியலையா. அப்ப பைபிள்ல சொன்ன மாதிரி, காது இருந்தும் செவிடர்களாக கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பாபா தான் என்ன பண்ண முடியும். இன்றைய மனிதர்களுக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதம் செஞ்சு அன்பு கொடுத்தாலும் தன்னை தானே பஸ்மாசுரனாக அழிச்சிக்கிறாங்க. உண்மையிலே இது ஈஸ்வரிய சம்பிரதாயம், அசுர சம்பிரதாயத்துக்கும் ஈஸ்வரிய சம்பிரதாயத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்துல யாருக்குமே தந்தை கிட்ட புத்தி இணையிறது கிடையாது, யோகம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை தந்தை வந்து ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக ஆக்குறாரு. உங்கள கூட சிலர் ஈஸ்வரனுடையவர்களாக ஆகி அவருடைய ஸ்ரீமத்படி நடக்கிறீங்க, சிலர் ஈஸ்வரனுடையவரா ஆகியும் அவருடைய ஸ்ரீமத்படி நடக்காம பஸ்மாசுரனாக தன்னைத்தானே எரிச்சிக்கிறாங்க. நீங்க ஈஸ்வரனின் வழிபடி சொர்க்கத்துக்கு எஜமானராகிறீங்க, சிலர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பதிலாக காமச்சிறையில உட்கார்ந்து தன்னைத்தானே எரிச்சி சாம்பலாக்கிறாங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, பாபா கூடவே இருந்து பாபா ஞானத்தை தினம் தினம் கேட்டும் பாபா வழிபடி நடக்காதவர்களா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. அவங்க தான் பாத்தீங்கன்னா பாபா குழந்தைங்களுக்கு பக்காவா நடக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது தெரியுமா அப்படின்ட்டு. பாபா ஒன்னும் அப்படி சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ஒண்ணும் பாபா சொல்லல, காமம் விடக்கூடாதுன்னு பாபா சொல்லல அப்படின்னா, அப்ப பாபா சொல்றது அவங்க கேட்கவே இல்லைன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்றாரு, அந்த குழந்தைங்க மேல எவ்வளவு நான் அன்பு செலுத்தினாலும் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அந்த குழந்தை தன் நடத்தைய மாத்தாம பஸ்மாசுரன் எப்படி தன் தலையில தானே கை வச்சு ஏர்ச்சிக்கிறானோ அந்த மாதிரி காமம் சிதையில காமத்துல விழுந்து தன்னை தானே ஏர்ச்சி சாம்பலாக்கிக்கிறாங்கன்ற சூப்பர்ல காமத்துல விழுறவங்க பஸ்மாசுரன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பஸ்மாசுரன் கதை தெரியும் இல்லையா, கடுமையா தவம் இருக்கிறான், தவம் கிடந்து சிவன் வந்து வரம் கொடுக்கும்போது என்ன வரம் வேணும்னு, நான் யார் தலைக்கை வச்சாலும் செத்து போயிடணும் அப்படின்றான். நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு சிவன் தலையில கை வைக்க வரான். உடனே சிவன் போய் ஒளிஞ்சுக்கிறாரு, ஓடுறாரு. அப்ப பார்வதி காப்பாத்துறதுக்காக பார்வதியோ கிருஷ்ணரோ கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து வருவார் நினைக்கிறேன். அப்ப அவளுடைய அழகுல மயங்கின உடனே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி நீ கல்யாணம் பண்ண, ஆனா என்ன மாதிரியே டான்ஸ் ஆடு. அப்ப அவங்க டான்ஸ் ஆடும்போது அவங்க அந்த பெண் தன்னுடைய தலையில கை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் வைக்கும்போது அவனும் வைக்கிறான், வச்ச உடனே எரிஞ்சிடறான் அப்படின்னு வருது. அப்ப பாத்தீங்கன்னா பெண் அழகுல மயங்கிறது தன் தலையில தானே கை வச்சுக்கிற மாதிரி, தன்னை தானே எரிச்சிக்கிற மாதிரின்னு அர்த்தம். வா சூப்பர் இல்லையா. அப்ப அதுதான் பாபா சுரரி. அப்ப நீ பாபா குழந்தை ஆனாலும் உண்மையிலே நீ யாரு, அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவன். அதனாலதான் பாபா சுரரி ஈஸ்வர சம்பிரதாயத்துக்கும் அசுர சம்பிரதாயத்தினருக்கும் இடையில இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. உலகத்துல யாருடைய புத்தியும் உண்மையிலே இறைவன் கிட்ட கிடையாது. அவங்க விழுந்து விழுந்து தவம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த இறைவன் அன்பா யாருமே நினைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற அசுர சம்பிரதாயத்தினரை தான் பாபா ஈஸ்வர சம்பிரதாயத்தினரா மாத்துற மாற்றி வழி கொடுக்கிறார். ஆனா மாறியும் அவர் வழிபடி நடக்கலன்னா பஸ்மாசுரன் மாதிரி தன்னைத்தானே எரிச்சிக்கிறாங்க. ஆனா பாபா மேல உள்ள நிச்சய புத்தியினால அன்புனால அவர் வழிபடி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆகிறாங்க. அவர் வழி அலட்சியப்படுத்துறவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு பதிலா எங்க போயிடுறாங்க, காமச்சிதில உட்காந்து எரிஞ்சிடுறாங்க, சொர்க்கத்துக்கு வர வாய்ப்பே இல்லாம போயிடுது. பாபா எவ்வளவு யுக்தியோடு வழிகளை சொல்லி குழந்தைங்களை எழுப்புறார், விழிப்படைய செய்யறார். ஆனா மாயா எப்படிப்பட்டதுன்னா பாபாவை நிந்தனை செய்யறதுக்கு பொறுப்பாளரா ஆக்கிடுது பாபா குழந்தைங்களை. அந்த மாதிரி சண்டை போடுது. அதாவது அவங்களுடைய நடத்தை மாத்திடுது. பாபாவை நிந்தனை செய்யற மாதிரி அவங்களுடைய நடத்தை மாத்திடுது. புத்திசாலி குழந்தைங்கன்னா ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய வழிபடி நடப்பான் இல்லையா. அதுல மெயின் வந்து பாபா நினைவு சக்கரம், பாபா நினைவு சக்கரம். இது பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். அப்படியே திருமூர்த்தில மகாவிஷ்ணு நாலு கையில ஆயுதங்களோட இருக்கார் இல்லையா, குறிப்பா சக்கரம். அப்படி சக்கரத்தை சுத்திட்டு இருக்கிற மகாவிஷ்ணு நான் தலைக்கு மேல சிவபாபா இருப்பார். சோ மகாவிஷ்ணு ரூபத்துல இருந்து பாபாவை நான் நினைவு செஞ்சிட்டு இருக்கிறேன்னு நினைச்சாலே அதுல நீங்க ஆஸ்தியும் நினைச்சிட்டீங்க. மகாவிஷ்ணுனாலே சக்கரம் தான், கூடவே அப்பா நினைவு, அவருடைய பாதுகாப்பு, குடைநிழல் கீழே இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சோ இது இருக்குதா இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நடிகர்கள் நடிகைகள்லாம் ஒரு ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்குதா தன்னுடைய அலங்காரம் செக் பண்றாங்களோ அந்த மாதிரி இந்த ஈஸ்வரி அலங்காரம் கரெக்டா இருக்குதா, அதுதான் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறனா அப்படின்னு செக் பண்றது. ஏன்னா இந்த ரூபத்துல இருந்தாலே தானவே நான் மகாவிஷ்ணுனாலே மகாவிஷ்ணு மாதிரி தான் வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வரும், எண்ணங்களும் அப்படிதான் வரும், பார்வையும் அப்படிதான் இருக்கும். அதனால ஒவ்வொரு அடியிலும் பாபா வழிபடி நடக்கிற குழந்தை தான் புத்திசாலி குழந்தை இல்லையா. டக்கு அப்ப பாபா வழிபடி நடக்கிற நடக்கணும் போது எது மாயன்னு கண்டுபிடிச்சு விலகிடுவாங்க. ஆனா பாபாவை நிந்தனை செய்யறதுக்கு நிமித்தமாக்கிறது மாயை சில குழந்தைங்களை. பாபாவுடைய முதல் கட்டளையே என்னது, பரலோகிக்க தந்தையாகி என்ன நினைவு செய்யுங்க விழிப்படைவீங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு ஸ்ரீமத்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி வர்றதுக்கே முதல்ல கொஞ்சமாவது புத்தி தூய்மை ஆகணும். சோ அதுக்காக தான் பாபா நினைவு செய்ய செய்ய எழுந்திருக்கும். அப்பதான் புரியும், ஓ இதுதான் ஸ்ரீமத்தா, தினம் தினம் கேட்டோம், இது யாருமே சொல்லலையே, பாபா சிரிக்கிறார். அப்ப முரளி என்னதான் கேட்ட இல்லையா, அப்ப நினைவு செய்ய செய்ய வெளிப்படைவீங்க. பாபா கிட்ட யோகம் வைக்காதவங்க கண்டிப்பா ஸ்ரீமத்தை மீறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்கள மாயின்ற குழந்தை சாப்பிட்டுடும். மாயாவை குழந்தைன்னு பாபா சில மாயா கூட என்னோட குழந்தை தான் அப்படின்னால என்ன அர்த்தம், அவருடைய படைப்புன்னு தான் அர்த்தம் இல்லையா. குழந்தைனா படைப்பு தானே, ஏன்னா அதுவும் எனக்கு உதவி செய்யுது இல்ல. குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குறதுக்காகவே பாபா வந்திருக்கார் பரந்தாமத்துல இருந்து. அந்த மாதிரி தந்தை கொடுக்கிற கட்டளைப்படி நடக்காதவங்களா ஆகிடுறாங்க. வெளியில போனவொடனே மாயா அவங்கள அடிச்சு வீட்டிருது. பிறகு பாபாவுக்கு கருணை ஏற்படுது. சில இடங்கள்ல கன்னிகைகளுக்கும் கூட தாய்மார்களுக்கும் கூட பந்தனம் வந்துடுது. காமத்துக்கான லேசான போதை ஏற்பட்டாலும் கீழே விழுந்துடுறாங்க. பிறகு அபலைகளின் மீது அதிகமான தீமைகள் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றன. மிக அதிகமாக மாட்டிக்கொள்கின்றனர். இவை அனைத்து பாவங்களும் அவர் மேல வந்துடுது. மிக அதிகமான தண்டனை அடையறாங்க. கேட்கவே கேட்காதீங்க. கல்பத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன வென்று பாபா பக்கம் போனாங்க, பாபா கிட்ட உறுதியா இருந்தாங்கன்னு மாயாக்கு நல்லாவே தெரியுமா. ஏன்னா அதுவும் புத்திசாலித்தனமா இருக்குது, பாக்குது. யாரு பாபாவை அவமதிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்க புத்திய பூட்டு போட்டுருது. இந்த அபலைகள் கன்னிகைகள் பாரதத்துக்கு நன்மை செய்யறாங்க அப்படின்ட்டு பாபாவுக்கு தெரியும். தந்தைக்கு தாய்மார்களின் மீது அதிக கவனம் இருக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கும் தாய்மார்களின் மீது அதிக கவனம் இருக்கணும். உங்ககிட்ட அகங்காரம் இருக்கக்கூடாது. வந்தே மாதரம்னு தந்தையே சொல்றார். அப்ப அதிகமா அவங்கள பாதுகாக்கணும். எந்த விதமான அழுக்கான நடத்தையும் இருக்கக்கூடாது. நான் எந்த விதமான தவறான செயல்களை செய்யலதானே அப்படின்னு தனக்குத்தானே கேளுங்கள். நீங்க தந்தை கிட்ட இருந்து ஆஸ்திய அடையணும், தேவதை ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. தர்மஸ்தாபனையில நிறைய தடைகள் வந்தே தீரும். கிறிஸ்துவின் நேரத்துல கூட அவரை நிந்தனை செஞ்சவங்கள நிறைய பேர் வெளிப்பட்டாங்க. அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவங்க அவரை அடிச்சாங்க. அவங்களுக்கு தெரியல. இப்ப அத பத்தி நிறைய சர்ச்சைகள் உருவாகுது. ஆனா இதன் மூலமாக எந்த லாபமும் இல்ல. மாயையுடையவர்களாக ஆகி தம பிரதானமா ஆகிட்டாங்க. எங்க போனாலும் அங்கிருந்து எதுவுமே கிடைக்காது. நாளுக்கு நாள் மேலும் அதிகமான துக்கம், அதிகமா தம பிரதானமா ஆகிட்டேதான் இருக்கும். குருநானக் கிட்ட போறாங்க. அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது, நீங்க தூய்மையா இருக்கணும் அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு. ஆனா அசுத்தமாவே தான் இருக்கிறாங்க. சும்மா அவரை பூஜை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருடைய மகிமையை மட்டும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க பஜனையா. அதனாலலாம் எதுவுமே கிடைக்காது. இப்ப பாருங்க, ஒட்டுமொத்த உலகம் சாரமற்ற சுடுகாடு ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஞானம் கிடையாது. எல்லாரையும் மாய் அசுரன் ஆக்கிடுச்சு. கோபமும் ரொம்ப பொல்லாதது. அதன் மூலமாகவும் தன்னை பஸ்மாசுரனா ஆக்கிக்கிறாங்க. பிறகு சேமிக்கிறதுக்கு பதிலாக சேர்த்து வச்சத நஷ்டமாயிடுது. அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், பாபாவை முழுசா நினைவு செய்யணும். அவருடைய வழிபடி மட்டுமே ஒவ்வொரு அடியிலும் நடக்கணும். நடக்கல அப்படின்னா எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துடுங்க. எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. பிறகு கல்ப கல்பத்துக்கும் கீழே விழுந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு பொழுதும் எழுந்திருக்கவே முடியாது. இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். பாபாவை நினைவு செய்யுங்க நினைவு செய்யுங்க, நினைவு செய்யல, பாபாவுடைய வழிப்படி நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுதான், மாயின்ற குழந்தை சாப்பிட்டுருதான். ஏன்னா பாபாவுக்கு உதவி செய்யற எல்லாரும் குழந்தைதான், மாயையும் உதவி செய்யுது, என் வழிப்படி நடக்காதவங்கள அடிச்சிடுது, அது உதவி தானே அப்படின்னு சொல்றாரு. சோ இது எதுக்கு தண்டனை, பாபாவுடைய வழிபடி நடக்காததுனால தண்டனை இல்லையா. காம மகாசத்ருன்றாரு, காமத்துல விழுந்த உடனே பாபா என்ன ஆயிடுது, மாயா போய் பூட்டு போட்டுருது, அதுக்கப்புறம் ஞானம் கேட்டாலும் அது வேலை செய்யாது. சோ மாயி கிட்ட உதவாங்கும் போது பாபா குழந்தைய பார்த்து கருணையா இருக்குதான். சில கன்னிப்பெண்கள் தாய்மார்கள் கூட இந்த மாதிரி போய் மாயி கிட்ட மாட்டிக்கிறாங்க, அல்லது பந்தனத்துல சிக்கிக்கிறாங்க. கொஞ்சம் காமத்துக்கான லேசான போதை ஏற்பட்டாலும் கீழே விழுந்துடுறாங்க. இதோடைய நினைவாக மகாபாரதத்துல பாண்டுவுடைய இரண்டாவது மனைவி மாதுரி, பாண்டு மகாராஜா வந்து ஒரு வேட்டைக்கு போகும்போது புலி நினைச்சு தவறுதலா ஒரு முனிவரை அம்பு எய்து கொண்டுறாரு. அந்த முனிவர் சாபம் இடுறாரு, நீ மனைவியை கட்டி தழுவுனா செத்து போயிடுவா அந்த நேரத்துலன்ட்டு. ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு காட்டுக்கு போறாரு. மனைவி ரெண்டு மனைவியும் குந்தியும் மாதிரியும், நாங்க எப்படி உங்களை விட்டு இருப்போம், நாங்களும் வரோம், அது ரெண்டு பேருமே வராங்க. வந்து அந்த வனவாச வாழ்க்கை வாழறாங்க. ஒரு நாள் அந்த மாதுரி இரண்டாவது மனைவி போய் குளிச்சிட்டு வரும்பொழுது அந்த அழகுல மயங்குறாரு இவர். வான் கூப்பிடுறாரு, ஹம் ஹம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தெரியுது அனைத்தா செத்துட்டு வர்றவருன்னு அவருக்கு அவங்களுக்கு தெரியுது. மறுபடியும் வான் கூப்பிடுறாரு, அப்ப வராங்க. அப்ப என்ன அர்த்தம், காமத்தின் லேசான போதை வந்துடுது, இப்படிதான் மாட்டுறாங்க பெண்கள். அதான் பாபா சொல்றாரு, அவங்களும் மாட்டிக்கிறாங்க, கன்னிகைகளும் தாய்மார்களும். ஏன்னா இங்க பாபா குழந்தையா கணவனும் மனைவி ரெண்டு பேருமே ஆகிட்டாங்க, அப்படிதான் அர்த்தம் அந்த கதைப்படி. ரெண்டு பேருமே ஆகிட்டாங்க, ரெண்டு பேருமே வனவாச வாழ்க்கை தான். பட் இருந்தாலும் இந்த காமத்தின் போதை ரெண்டு பேருக்குமே தெரியும், செத்துடுவோம், பிராமணனா இருந்து செத்து மீண்டும் சூத்திரன் ஆயிடுவோம், காமத்துல வேணும்தான் தெரியும். பட் அதையும் மீறி லேசான போதை வந்தவொடனே என்ன பண்ணிடுது, அவங்களை கீழே பிடிச்சி தள்ளிடுது. ஆனா இதையும் மீறி நான் காமத்துல விழவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிற பெண்கள், இது வந்து பெரும்பாலும் வந்து ஒண்ணு பக்காவாகாத தம்பதியா இருக்கணும், அல்லது மனைவியோ கணவனோ மட்டும், அதாவது மனைவி மட்டும் பாபா குழந்தை, கணவன் பாபா குழந்தை இல்லாம வலுக்கட்டாயமாக அவங்க காமத்துல விழ வைக்கிறது. சோ அப்ப வந்து அவங்களை சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க, அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய தீமைகள் விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களை அதிகமா மாட்டிக்கிறாங்க. அதனாலதான் அது மாதிரி மாட்டிக்க வேண்டான்னு தான் பாபா சொல்றாரு. நீங்க சிங்க குட்டிகள் நேத்து என்ன மாதிரி வாணி இல்லையா, சிவசக்தி சேனைகள் சிங்கத்து மேல சவாரி செய்யறாங்க, சிங்கத்தை கட்டி போட முடியாது, உங்களுடைய வாழ்க்கை முடிவை நீங்க தான் எடுக்கணும், உங்க அப்பா அம்மாட்ட கொடுக்க கூடாது, யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு பாபா. சோ பாபா ஞானத்துல முரளியில சொல்றதுதான் கரெக்டான ஸ்ரீமத். நீங்க பாபா கிட்ட நேரடியா போய் கேட்டா கூட அது கூட ஸ்ரீமத் கிடையாது. ஏன்னா பாபா சொல்லிருக்காரு, நீ என்கிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா பாபான்னு கேட்டா, சரி நீ பண்ணிக்கணும் தான் நான் சொல்லுவேன். அதுக்காக பாபாவே சொல்லிட்டாருன்னா அது ஸ்ரீமத் கிடையாது. நீ ஆசைப்பட்டுட்டா அப்புறம் என்ன பண்ற, அப்ப நான் ஞானத்துல சொல்றேன் உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றேன் இல்லையா, அதுதான் சரி. அப்ப இந்த மாதிரி யாரு அவங்கள அப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறாங்களோ, அது பாபா குழந்தையா இருந்தாலும் சரி, அல்லது பாபா குழந்தை இல்லாத கணவனா இருந்தாலும் சரி, அவங்க மேல எல்லா பாவமும் வந்துடுது, அதுக்கேற்ப பயங்கரமான தண்டனை அனுபவிப்பாங்கன்றது இல்லையா. பாபா குழந்தையே காமத்துல விழ வைக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய பாவம், பயங்கரமான தண்டனை கிடைக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க கணவன் உங்களை காமத்துல விழ வைக்கிறாரு, சரி அவரை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, உண்மையிலே நீங்க அவருக்கு பயங்கரமான தண்டனை வாங்கி கொடுக்கறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையில நீங்க ஒண்ணா அவருக்கு எந்த விதத்திலுமே நன்மை செய்யல. மாயாவுக்கு தெரியும் யாரெல்லாம் முந்தைய கல்பத்துல என்கிட்ட மாட்டாம பாபா கிட்ட உறுதியா இருந்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அதுக்கும் பகுத்தறியும் சக்தி இருக்குது. ஆனா பாபாவா கொஞ்சமாவது அலட்சியப்படுத்துறாங்க, அவருடைய வழிய ஃபாலோ பண்ணாம அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேடி பார்த்து புத்தியில பூட்டு போட்டுருது. ஆனா அப்படி மாய கிட்ட சிக்காம என்ன சித்திரை வந்தாலும் நான் சித்திரவதை இருந்தாலும் அதை நான் தாங்கிக்கவே தவிர பாபாவுடைய வழியை நான் மீற மாட்டேன்னு இருக்கிற அபலை பெண்கள் கன்னியாக்கள் அவங்கதான் உண்மையிலே பாரதத்துக்கு நன்மை செய்யறாங்க. சூப்பர் இல்லையா? அதுதான் அந்த காலி, இந்த ஆக்ரோஷமா இருக்கிறது என்னது, நீ என்ன வேணாலும் பண்ண உடல் உணர்வு உடல் உணர்வுல வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த உடல் உணர்வு அறுத்தேறியதுதான் அசுரனுடைய தலைய வெட்டி கையில புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டிருக்கு. அது என்னது, தன்னுடைய தேக உணர்வு அழிக்கிறது. அவங்கதான் பாரதத்துக்கு உண்மையிலே நன்மை செய்யறவங்க. பாபாவுக்கு தாய்மார்கள் மேல அதிக கவனம் இருக்குது. குழந்தைகளாகிய நீங்களும் தாய்மார்களுக்கு அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அகங்காரம் இருந்துடக்கூடாது. ஏன்னா வந்தே மாதரம்னு சொல்றாரு இல்லையா, வந்தே மாதரம்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன் கடவுளே வந்தே மாதரம், தாய்மார்களே நான் உங்களை வணங்குறேன்ற. அப்ப அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சூப்பரான விஷயம் இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பிரம்ம பாபா யக்கியத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அப்புறம் அவங்க எங்கதான் போவாங்க? கணவன் தூய்மையா இருக்க விட மாட்டோம், அப்ப அப்பா வீட்டுக்கு தானே வருவாங்க. பாபா தான் அப்பா, இல்ல பாப்தாதா தான் அப்பா அம்மா. சோ வந்திருக்கிறாங்க, சோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது பாபாவுடையது. சோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி நிறைய மாத்தாஸ் இந்த தூய்மையின் காரணமாக வர பிரச்சனையில வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருப்பாங்க. ஆனா சாம பக்காவா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்டர் எல்லாம் தூக்கி சாப்பிடற மாதிரி இருப்பாங்க மாத்தாஸ். ஆச்சரியமா, அவங்க வந்து கிளாஸ் எல்லாம் கூட பெருசா எடுக்காம கூட இருக்கலாம், பட் ஆனா அந்த குணத்துல வந்து பக்காவா இருப்பாங்க. அவங்களை பாதுகாக்கணும், எந்த விதமான அழுக்கான நடத்தையும் இருக்கக்கூடாது. அதனால கேளுங்க, நான் எந்த விதமான தவறான செயலும் செய்யாம இருக்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்கணும். இல்லையா, எந்த அழுக்கான நடத்தையும் எனக்குள்ள வந்துடக்கூடாது. அப்பா கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடையணும், தேவதை ஆகணும் தான் வந்திருக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா அதுக்கு தடை வரும். தடையை கண்டு துவண்டுடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. ஆஸ்தி அடையிற முயற்சி எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க அல்லது குறைச்சிடாதீங்க. தடை வந்தே தீரும், அநேக தடைகள் வந்தே தீரும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய வரும். தூய்மையை பத்தி பேசினாலே தடை வரும். தூய்மையை பத்தி பேசினதுக்காகவே சிலுவையில அரைஞ்சாங்க இயேசு இல்லையா? அதெல்லாம் வரும். இயேசு காலத்திலே வெளிப்பட்டாங்க. அப்ப ஒண்ணும் பெரிய தம பிரதானம் கிடையாது. அப்பதான் ரஜோ ஸ்டார்ட் ஆகுது. அப்பவே இப்ப தம பிரதானமா இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தடை வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப இயேசுவை ஏன் கொண்டாங்க அப்படின்ட்டு இப்ப சர்ச்சை கிளப்புறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? மாயையுடையவர் ஆயிட்டாங்க, தம பிரதானம் ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். அதான் பாபா சொல்றாரு, நீங்க இங்க இருந்து எங்க போனாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா உலகம் நாளுக்கு நாள் துக்கம் இல்லையா? அது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாபா குழந்தையாயி அப்புறம் விகாரத்துல விழுந்துட்டாங்க, கல்யாணம் ஆயிட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சுன்னா சென்டர் பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அசிங்கமா இருக்கும். ஆனா வேற எங்க போக முடியும்? எங்க போனாலும் எதுவும் கிடைக்காது. அது நல்லாவே தெரிஞ்சிடும் பாபா குழந்தை ஆனப்புறம். ஏன்னா நாளுக்கு நாலு உலகம் ரொம்ப தம பிரதானமா தான் ஆயிட்டு இருக்கு. சோ நாளுக்கு நாள் துக்கம் அதிகமா தான் இருக்கும். துக்கம் அதிகமா இருக்க வேண்டிய இருக்கிற நேரத்துல போய் பாபா கைய விட்டு போனீங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி குருநானக் கிட்ட இந்த மாதிரி குருக்கள் பின்னாடி போறாங்க இல்லையா? பாபா குழந்தையா இருந்து சாய்பாபா பின்னாடி போறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன பண்றது? பாபு சார், நீங்க எங்க போனாலும் அவங்க தூய்மையா இருங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க அது மட்டும் பண்ணாம சும்மா பஜனை பாடிட்டு இருக்கனால என்ன கிடைக்க போகுது? ஒட்டுமொத்த உலகமும் சுடுகாடாயிடுச்சு. சுடுகாட்டுல என்ன இருக்கும்? பேய் தான் இருக்கும். பேய் என்ன பண்ணும்? துக்கம் தான் கொடுக்கும். பேய் கிட்ட போய் நிம்மதியை தேடுறீங்க? யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட ஞானம் கிடையாது. மாய வந்து அசுரனாக்கிடுச்சு. எதை பேசினாலும் விதண்டாவாதம் பேசுறது, எதிர்த்து பேசுறது, நக்கல் பண்றது, இப்படி ஆயிடுச்சு. அதான் அசுரன் ஆயிடுச்சு. இத இயேசு வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு, கடினமான இதயம் கொண்டவர்களா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்வார். சொல்றத எதுவும் ஏத்துக்காத அளவுக்கு கல் நெஞ்சக்காரர் ஆயிட்டீங்கன்னு. அந்த மாதிரி மாய ஆக்கிடுச்சு எல்லாத்தையும். எப்படி காமத்துல விழுந்து தன்னை எரிச்சுக்கிறாங்களோ, பஸ்மாசுரனாகி எரிச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி கோபத்துல விழுந்து நிறைய குழந்தைங்க தன்னை எரிச்சுக்கிறாங்க இல்லையா? காமத்துக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய எதிரியாரு கோபம். அதனாலயும் சேமிப்பு பண்றதுக்கு பதிலாக என்ன ஆயிடுது? நஷ்டம் ஆயிடுது. நீங்க என்னதான் யோகா பண்ணாலும் சேவை பண்ணாலும் இந்த கோபப்படும் போது கடகடகடன்னு போயிடுதுன்ற. சோ கோபப்படாம காமப்படாம சேவை பண்றதுலதான் சேமிப்பு. ஏன்னா இது சேமிப்பு. இந்த காமம் கோபம் பற்று இதெல்லாம் என்னது? நீங்க சேமிச்சு வைக்கிற அந்த பாத்திரத்துல விழுற ஓட்டை, ஓட்டை வழியா சல்லுன்னு போயிடும். ஜாக்கிரதை, கவனமா வச்சிருங்க, பாதுகாத்துக்கோங்க சேமிச்சத. காமம் கோபத்துல சிக்கிக்காதீங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க வந்திருக்கீங்க, துரதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க வந்திருக்கீங்க இல்ல? ஏன்னா பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை விட இப்ப செய்யற பாவத்துக்கு தான் அதிக தண்டனை. அப்ப துரதிஷ்டத்தை, இன்னும் துரதிஷ்டத்தை சேர்ந்த மாதிரி ஆயிடும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இங்க எதுக்கு வந்திருக்கிறேன்? சொர்க்கத்தின் முழு ஆஸ்தியை நாராயணன் பதவி அடையறதுக்காக வந்திருக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? ஃபுல்லா பாபா நினைவுலேயே இருக்கணும், அவருடைய வழிபடியே நடக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவர் சொல்றபடி நடக்கணும், இல்லைன்னா அப்படியே இருந்துடுவீங்க. அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு கல்பத்திலும் வீழ்ந்துகிட்டே இருப்பீங்க இதே மாதிரி. சோ இதுதான் முக்கியம். இது இப்பத்தைய விஷயம் இல்ல, மீண்டும் மீண்டும் மீண்டும்னு பாபா சொல்றாரு இல்லையா. அப்ப மீண்டும் மீண்டும் விழறீங்கன்றதுதான் மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த ஒரு தடவை நான் அலட்சியப்படுத்துறதுனால முழு கல்பம் அதனுடைய பாதிப்பு வருது எல்லா கல்பத்திலும். இப்ப ஒவ்வொரு கல்பத்திலும் விழுந்துகிட்டே இருப்பீங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால பாபா நினைவும் பாபாவுடைய ஸ்ரீமத் படியும் நடக்கிறத ஒரு வினாடி கூட விட்டுடக்கூடாது. விட்டீங்கன்னா ஒருபோதும் உங்களால எழுந்திருக்க முடியாது. இப்பதான் சேமிக்கிற யுகம், ஏறும் கலையில பறக்கும் கலையில செல்வதற்கான யுகம். அதனால இப்ப முயற்சி செஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக உங்களால ஆக முடியும், ஆகிடுங்க. சோ இப்ப தூங்குற டைம் கிடையாது இல்லையா? மூணாவது கண் திறந்தே இருக்கணும், மூணாவது கண் மூடிடவே கூடாது. இந்த கண்ணு தான், இந்த கண்ணுல நான் குருடனா இருக்கும், ஏன்னா இந்த கண்ணு வழியா சக்தி போயிடும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல காந்தாரி கண்ணை கட்டிக்கிறதா காட்டுனது. கண்ணை கட்டுனதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு கடைசியில காட்டுறாங்க இல்லையா? தன்னுடைய மகன் துரியோதன நிர்வாணமாய் பார்க்கும்போது உடம்புக்கு அந்த பலம் வந்துருது. ஏன்னா இந்த யோக பலத்தின் சக்தின்னு காட்டுறது. அப்ப சக்தி வந்து கண்கள் மூலமாக போ, ஏன்னா கண்ணு மிகப்பெரிய எதிரின்றாரு பாபா. ஏன் கண்ணு மூலமா தானே கோபம் காமம் எல்லாமே வருது. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பதான் டிவி ஃபேமஸ் ஆச்சு இல்ல, டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரேடியோல வந்து நாடகம் எல்லாம் போடுவாங்க, நல்லா இருக்கும். பட் அதனால வந்து பெரிய விகாரம் தூண்டப்படாது, ரொம்ப இப்ப இருக்கிற அளவுக்கு தூண்டப்படாது. அதே இப்ப காட்சியா பார்க்கும்போது விகாரம் தூண்டப்படுது. ஏன்னா அதுக்கு நல்ல ப்ரோக்ராமாவே இருக்கும், ஆனா அதுல போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி இருக்கும் இல்லையா? சோ அதுக்குதான் பாபா சொல்ற கண்கள் மிகப்பெரியது. அப்ப புரிஞ்சுக்கணும், கண்ணை, இந்த கண்ணை திறந்தாலே நஷ்டமாயிடும், இந்த கண்ணு திறந்திருந்தா மட்டும்தான் லாபம். சோ அப்ப யோசிச்சு பாருங்களா, உண்மையில நம்ம குருடனாவே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, இப்ப என்ன ஆகும்? ஒருத்தங்க பேசுறாங்கன்னா ஒரு ஆத்மா பேசுதுன்னு பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்ல? சோ ஊனக்கண்ணின் குருடர்களாகவே ஆகிறது பெட்டர். அப்படின்னா கண்ணு குத்திக்கிறதுன்னு இல்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்ணுக்கு வேலையே கொடுக்காம இந்த கண்ணு மட்டும் திறந்திருக்கணும். சரி, ஏன்னா இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னாதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா ஆக முடியும். பாபா எவ்வளவு புரிய வைக்கிற, ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் பரமபிதா பரமாத்மாவை ஸ்தாபனை செஞ்சது அப்படின்னு பலகையிலும் எழுதப்பட்டிருக்குது. அவர்கிட்ட இருந்து சொர்க்க ராஜ்யத்துக்கான ஆஸ்தி அடையணும். ஒருவேளை பாபாவுடையவரா ஆகி போயிட்டீங்க அப்படின்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அட பாப்பா அங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது, அப்புறம் இருந்தா ஏன் இவர் விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க விட்டுட்டு வந்ததை பார்த்து நிறைய பேர் சந்தேக புத்தியுடையவரா ஆகிடுறாங்க அப்படின்னா, விட்டுட்டு போன உங்க மேல எல்லாருடைய பாவமும் வந்துடும். சம பாயிண்ட் இல்லையா? நீங்க பாபாவை விட்ட உடனே அவரே போயிட்டாரு, அப்ப அந்த கடவுள் இல்ல அதனாலதான் போயிட்டாரு அப்படின்னு உங்களை பார்த்து நிறைய பேர் போயிடுவாங்க. இப்ப நிறைய பேர் செய்த பாவத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது நீங்க, அத்தனை பாவமும் உங்களுக்கு வந்துடும். சம பாயிண்ட். இது ஸ்தூலமாகவே நடக்குது, சூக்ஷ்மமாகவும் நடக்குது. ஒண்ணு என்னது, நீங்க விகாரத்துல விழுறீங்க அப்படின்னா அந்த விகார வைப்ரேஷன் போய் நீங்க யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தீங்களோ தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பி, அவங்களுக்கு அந்த தூய்மையின் அதிர்வலைகள் போன உடனே என்ன ஆகும், அவங்கள சக்தி வந்து விகாரத்துல வந்துடும், சூக்ஷ்மமா அப்படி வரும். சோ அதுதான் உங்களை ஆதாரமூர்த்தின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. நான் ஆதாரமூர்த்தி, என்னை நம்பி ஒட்டுமொத்த உலகமும் இருக்குது அப்படின்னு மைண்ட்ல இருக்கணும். இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஈஸ்வரனால நடத்தப்படுற விஸ்வவித்யாலயம் யூனிவர்சிட்டின்னு நீங்க போர்டு போட்டுட்டு நிறைய பேருக்கு ஞானத்தையும் கொடுத்துட்டு நீங்களே போயிட்டீங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய சந்தேக புத்தியோட ஆகிடுது. ஏன்னா அந்த மாதிரி கீதா பாடசாலை நர்த்தனவங்களே வச்சுட்டு போனவங்க எல்லாம் பாத்துருக்கோம். அது எவ்வளவு பெரிய பாவம். சரி, நர்த்தனவங்களே பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அப்ப அது பொய்யாதான் இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாருடைய பாவமும் உங்களுக்கு வந்துடும். பாபா சொல்ற வழி ஸ்ரீ மத், ஸ்ரீனா உயர்ந்த, மத்னா வழி. சோ பாபா சொல்ற இந்த உயர்ந்த வழிப்படி நீங்க நடக்கலன்னா எப்படி உயர்ந்தவர் ஆக முடியும், சிரேஷ்டமா ஆக முடியும்? சிரேஷ்டம்னா உயர்ந்தவர், எப்படி ஆக முடியும்? ஸ்ரீமத் படி நடந்தா உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இதுதான் பெரிய ரகசியம் இல்லையா? பாபா உடைய வழி என்ன? இப்ப தர்மருடைய வைஃப் திரௌபதிய வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான் ஜெயதிரத்த. சோ அவனை புடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்க அர்ஜுனனும் பீமனும், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அப்ப திரௌபதி ஒரு தண்டனை கொடுத்துறாங்க, அது முடிஞ்சிட்டு அடுத்தது தர்மர்கிட்ட விட்டுறாங்க. அடுத்தது தர்மர் பண்ண தர்மருடைய அடிமை மீன்ட்டு காலில் விழ வைக்கிறாங்க. தர்மர் பாக்குறாரு, என் மனைவிய நீ இப்படி பண்ணியா அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா போச்சு. சோ இப்ப அது அது உள்ள இருந்து தானாவே வரும், ஆனா அதை வரவிடக்கூடாது, பேசவிடாது. தர்மத்தின் படி நான் என்ன பண்ணணும்? இப்ப மத்தவங்களும் சொல்றாங்க பீமன் அர்ஜுனன்லாம், இது திரௌபதிக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கு இப்படி அவன் பண்ணாலுமே அது தப்புதான், அதனால அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்றாங்க. கேக்குறது கரெக்டா இருக்குது இல்லையா? அப்படித்தானே ஒரு சில நாடுகள்லாம் கலால அடிச்சு சாகரிக்கிறது அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. கேக்குறது கரெக்டா இருக்கும், ஆனா அது உண்மையில தர்மம் கிடையாது. பயம் இல்லையா? சோ இப்ப விட்டுட்டா சரி, இவனுக்கு தான் தண்டனை கிடைக்கலையே, மறுபடியும் திரௌபதி கிடைச்சா மறுபடியும் தப்பா தான் நடந்துக்கும், ஏன்னா எப்படியும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருவானுன்னு தான் தோணும் மனித புத்தி இல்லையா? ஆனா தர்மர் அப்படி பண்ணல. உனக்கு தண்டனை முடிஞ்சிச்சு போ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போன்ற. இதோடைய பிரபாவம் எங்க வெளிப்படுது? கடைசியில வந்து தர்மரை ஜெயிக்கிறதுக்கு ஜெயதிரத்தனை வந்து ஒரு கருவியா பயன்படுத்துவான் துரியோதனன். நீ போய் அர்ஜுனன் ஆட்டம் காட்டு, அவன் அப்படியே எட்டை அழிச்சிட்டு போயிடு, நான் தர்மரை அரெஸ்ட் பண்ணிடுறேன். அப்ப ஜெயதிரத்தன் சொல்றான், நான் ஏன் அப்படி பண்ணணும், ஏன் உனக்கு இந்த போர் நிக்கணும்னு ஆசை இல்ல? ஓ, போர் நிக்கிறதுக்காக பண்ற, சரி அப்ப நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன வாக்குறுதி? நீ தர்மரை விட்டுடுவேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு, நான் அப்ப அது மாதிரி பண்றேன். ஏன்னா நான் தர்மருக்கு கடன் பட்டு இருக்கிறேன், என்ன ஒரு தக்க சமயத்துல காப்பாத்தி இருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. சோ அவருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். இதுதான் ஈஸ்வரி வழி, இதுதான் ஈஸ்வரிய சட்டம், இதுதான் நடக்கும் இல்லையா. ஆனா நம்ம மனசு என்ன சொல்லலாம், ஐயோ இதை விட்டா இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படி எல்லாம் ஆகாது. கம்முன்னு விடுங்க, தானா அது உங்களுக்கு புண்ணிய கணக்குல சேமிப்பாகும். ஆஹ் பாபா சொல்றாரு, பாபாவுடைய வழிபடி நடக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே கிடையாது, தீங்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது. ஆனா ஏற்படும் ஏற்படும் உங்க புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். மத்தவங்க சொல்லுவாங்க நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க, அதுலதான் இருக்குது. இது யுத்தமை தானும் கேம், செஸ் கேம் இல்லையா, செஸ் அந்த மூளைக்கான விளையாட்டுன்ற அதே தான் இதுங்க. பாபாவுடைய வழிபடி நடந்தா நஷ்டம் ஏற்படாது, அது மீறினாதான் நஷ்டம் ஏற்படும். ஆனா மாய என்ன பண்ணுவோம், அந்த எண்ணத்தை உருவாக்கி இல்ல இல்ல பழிவாங்க பழிவாங்கன்னு சொல்லும், பண்ணிடக்கூடாது, மாட்டிக்கும், பயங்கரமான நஷ்டத்துல மாட்டிக்கும். பாபா நமக்கு அப்பாவாக மட்டும் இல்ல தர்மராஜராகவும் இருக்கிற, என்னென்ன பாவெல்லாம் செய்யறீங்கன்னு அவர் பாத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன நிந்தனை செய்யறீங்க, நிறைய நியமங்கள் இருக்குது, குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. லட்சுமி நாராயணன் ஆவீங்களானா கைய உயர்த்துறாங்க, ஆனா நீங்க செய்யற காரியம் அப்படி இல்லையே, ரொம்ப மோசமான காரியங்கள பண்றீங்க. ஒரு அழுக்கானவங்க கூட பிரம்மகுமாரி சென்டருக்குள்ள வராத ஒரு நாள் வரும். இப்பயே பாத்தீங்கன்னா போர்டு மாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய சென்டர்ல. காம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் உள்ளவர்கள் உள்ளே வர வேண்டாம் அப்படின்ட்டு. கரிமீன் சாப்பிடறவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு இதுலயும் போர்டு இருக்கும். வள்ளலாருடைய சபை வடலூர்ல அப்ப பாருங்க, கோயிலுக்குள்ள ஏன் இவங்களை விடக்கூடாது, அப்ப இவங்களை விடக்கூடாதுன்றத இந்த மாதிரி பண்றவங்க வரக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு இல்லையா. சோ அதோடைய அர்த்தம் தான் அது. சரி, சோ அந்த மாதிரி நேரம் வரப்போகுது, சீக்கிரமா அப்பதான் துடிப்பாங்க இல்லையா, நான் அலட்சியமா இருந்துட்டேனே அப்படின்ட்டு. சோ அப்ப ஏமாத்தவே முடியாதுன்றாரு. அது எப்படி பண்ணுவாருன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும் இல்லையா. இப்ப மாயை அதிகமானவர்களுடைய மூக்க பிடிக்குது. நிராகார தந்தை பிரம்மா பாபாவுடைய கண்ணை கடனா எடுத்து பாக்குற, இவர் முதல் தரமான குழந்தை, இவர் முள்ளா இருக்கிறாருன்னு பாக்குற. குழந்தைகளே நீங்க சொர்க்கத்துக்கு எஜமானவர்களா ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க, ஆகணும் இல்ல, ஏன் அந்த மாதிரி முயற்சி பண்ணாம அலட்சியமா காமத்துல போய் விழுந்துட்டு கிடக்குறீங்க. அப்புறம் லட்சுமி நாராயணன் ஆகுனா கைய வேற உயர்த்துறீங்க இல்ல, சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகணும், ஏன் அந்த முயற்சி பண்ண மாட்டீங்கன்றாரு. பாபா சர்வ சக்திவானா இருக்கிற, அதான் பாபா சொல்ற, பாபா சொல்ற நியமங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க இல்ல, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நாம அதிகமா சொல்லும் போதுதான் குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அது சொல்லாததும் ஒரு காரணம், சோ சொல்லாதவங்களுக்கும் அந்த பாவம் வந்துடும். சொல்றதுக்கு பொறுப்பானவங்க அது சொல்லவே இல்லைன்னா அதுவும் அவங்களுக்கு அந்த பாவ கணக்கு வந்துடும். பாபா சர்வ சக்திவானா இருக்கிறார், மாயை மீது வெற்றி அடையறதுக்காகவே வந்து வெற்றி அடைய வைக்கிறதுக்கு, குழந்தைகளை மாயின் மீது வெற்றி அடைய வைக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். வந்து சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே இது ரொம்ப 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 முக்கியமானது. சொர்க்கத்தை நினைச்சு போதையா இருக்கிற மாதிரி தண்டனை நினைச்சு பயப்படவும் செய்யணும், அது இருந்துகிட்டே இருக்கணும், உங்களை நீங்களே பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சில நாடுகள்ல கடுமையா சட்டம் இருக்கிறதுனால அங்க நல்லாவும் இருக்கிறாங்க, ஏன்னா அந்த பயம் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் தண்டனைகளை நினைச்சு கொஞ்சமாவது பயப்படுங்கன்னு பாபா சொல்ற. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் பெருசா தண்டனை கொடுத்துட போறாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல காது மூடிட்டு வெளில வந்துருங்க, அவங்க பக்கமே அதுக்கப்புறம் போயிட்டாதீங்க. ஏன்னா பாபா என்ன முயற்சி பண்றாலும் அந்த முயற்சியை ஒண்ணு இல்லாம பண்ற மாதிரி, அது தண்டனைகளை கண்டு கொஞ்சமாவது பயப்படுங்கன்ற. ஏன்னா குழந்தைங்களுக்கு பயம் இல்ல, அதனாலதான் விகாரத்துல விழறாங்க. கொஞ்சமாவது பயப்படுங்க, புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துடுன்றாரு இல்லையா. அதே மாதிரி பாபா நிறைய தடவை சொல்றாரு, எங்கேயோ அசம்பாவிதம் நடக்கும்போது ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு எடுத்தீங்க இந்த மாதிரி எல்லாம். ஆனா திடீர்னு வந்துடும் நமக்கு வரும்போது, ஐயோ பாபா சொன்னது உண்மையாச்சுன்னு அப்பதான் துடிப்பாங்க. அப்ப இந்த தண்டனை எல்லாம் எதை வச்சு கிடைக்குது? உங்களுடைய கர்மத்தை வச்சு. கர்மத்தை கரெக்டா வச்சுக்கோங்க, எதை கண்டு நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த தண்டனையை நினைச்சு பார்த்து பயந்து உங்களுடைய நடத்தையை நேரானதாக பாபாவின் வழிப்படி உள்ளதாக மாத்துங்க, ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர் ஆகுங்க. உங்க மேலேயே உங்களுக்கு கருணை இல்லையா? உங்க மேல கருணை காட்டுங்க. மாயைக்கு வசமாகறீங்கன்னா உங்க மேலேயே உங்களுக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம். மாயின் வசமாகி விகாரத்துல விழறீங்கன்னா பேயாயிடுறீங்க, பூதமாகிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஒருத்தன் கோபத்தின் உச்சத்துல அவன் என்ன பண்றான்னு தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுறீங்க. காமத்துல விழுந்தாலும் சரி எதுல விழுந்தாலும் சரி. பவானி மாதான்னு சொல்றாங்க, சிலர் பவானியின் வாரிசு ஆகிடுறாங்க, சிலர் பூதமாகிடுறாங்க. நீங்க எல்லோரும் ஞான அமிர்தத்தை பருக வைக்கக்கூடிய பவானி மாதாக்களாக இருக்கிறீங்க. ஒழுக்கமான குழந்தைங்க மேலதான் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஒழுக்கமா இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலாக பாபாவை விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போய் அமைதியா இருக்கிறது நல்லதுன்ற. இங்க இருந்துட்டு ஒழுக்கமும் அது ஒண்ணு, சென்டர்ல இருக்கிறவங்களையும் குறிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்டர்ல இருக்கிறவங்களே ஒழுக்க கேடான காரியங்களை பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டது. அதுக்கு நீங்க விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற, போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்க எப்படியாவது இருங்கன்ற. சோ மத்தவங்களாம் என்ன நினைப்பாங்க, அது பரவாயில்ல. ஆனா இங்க இருந்துட்டு பண்ற தப்புக்கு பின்னாடி வர தண்டனை பயங்கரமா இருக்கும் இல்லையா. சோ மத்தவங்க நினைக்கிறதும் ஒரு தண்டனை தான், அது இப்ப தண்டனை. ஆனா பின்னாடி நடக்க போற தண்டனைக்கு இது எவ்வளவு தேவலாம். அதுதான் பாபா சார், உங்க மேல கருணை காட்டுங்க. தர்மராஜ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா. பாபாவை கூடவே தர்மராஜராவும் ஆக்கி பாத்துக்க, ஆக்கி கூடவே வச்சிருங்க. குழந்தை நீ இது பண்ற இந்த தண்டனை கிடைக்கும், எச்சரிக்கையாரு எச்சரிக்கையாருன்னு அவர் பேசுறது உங்க காதல விழுந்துகிட்டே இருக்கணும். இப்ப பவானி மாதாவா நீங்க தான், இப்ப பவானின்றது நமக்கு கரெக்டா தெரியல. ஒருவேளை அந்த ஞான கடலை கடையும் பொழுது அசுரர்களும் தேவர்களும் கடையறாங்க, அந்த ஞானத்தை வந்து லக்ஷ்மி பகிர்ந்து கொடுக்கறாங்களே, சோ அந்த அந்த தேவி தான் பவானி மாதாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாபா சொல்ற, ஞான அமிர்தத்தை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய பவானி மாதாக்கள் நீங்க தான். அவங்களுடைய வாரிசா ஆகிடணும் அப்படின்னா நீங்களும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். சோ இப்ப இது பவானி மாதானா மம்மாவை கூட எடுத்துக்கலாம், அதை குடிச்சு நம்மளும் அதே மாதிரி பகிர்ந்து கொடுக்கறவங்களா ஆகணும். அந்த மாதிரி அப்ப ஞானத்தை கொடுக்கறதுக்கான தகுதினா அந்த ஞானத்தின் சொரூபமா நீங்க இருக்கணும், அப்பதான் அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குது. அந்த மாதிரி ஒழுக்கமான குழந்தைங்க மேலதான் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், அம்மா பாபாவுடைய ஆசீர்வாதம், சிவபாபா பிரம்மா பாபாவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி உங்களால ஒழுக்கமா நடந்துக்க முடியலன்னா எங்கேயாவது தூரத்துல போயிடுங்க, அப்பா அம்மா பேரை கெடுக்காதீங்க சென்டர்ல இருந்துகிட்டு, அல்லது பாபா குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது தூரம் போயிடுங்க, அதுவே பெட்டர் அப்படின்னு பாபா சொல்ற. அதனால உள்ளுக்குள்ள எந்த பூதமும் வந்துடக்கூடாதுன்றதுல கவனம் வைங்கன்றார். மாயைக்கு வசம் ஆயிட்டீங்கன்னா நீங்களே பூதம் ஆயிடுறீங்கன்றது கரெக்ட் தானே. அந்த கோபத்துல வரும்போது ஒருத்தன் மிருகம் ஆயிடுறானா என்ன அர்த்தம், அந்த மாயின் வசமாயி பூதம் ஆயிடுறான். இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக நமக்கு சாரம், பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்க ஒழுக்கமானவர்களாக ஆகி பாபாவுடைய ஆசீர்வாதம் அடையிறதுக்கு தகுதியுடையவர் ஆகுங்க. இல்ல பாபாவுடைய கட்டளைப்படி நடந்தாலே ஒழுக்கமா தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தானாவே பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால பாபாவை அவமதிக்கிற மாதிரி எந்த விதமான ஈஸ்வரிய மரியாதைக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி நீங்க தவறான நடத்தைய வெளிப்படுத்துறீங்கன்னா உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறீங்க, கெடுத்துக்க வரலன்னு புரிஞ்சுக்கோங்க. பஸ்மாசுரனா ஆகிடக்கூடாது இல்லையா, காமத்திலும் கோபத்திலும் விழுந்து உங்களை நீங்களே எரிச்சுக்கிற பஸ்மாசுரன் ஆகிடக்கூடாது. தர்மராஜருடைய தண்டனை எவ்வளவு கடுமையானதா இருக்கும், அப்படி நான் செய்யற இந்த காரியத்துக்கு பாபா கொடுக்க போற தண்டனை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்த அந்த பயத்துல உங்களுடைய நடத்தைய மாத்திக்கோங்க. உங்க நடத்தைய தெய்வீகமானதா மாத்துங்க. அந்த பயம் இருக்கணும், தண்டனைக்கான பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இரவு வகுப்பு ஒண்ணும் இல்ல, சொன்ன மாதிரி பாபா கூப்பிட்டவனே டக்குன்னு ஆத்மா பிரியாததே ஒரு மிகப்பெரிய தண்டனை. டக்குன்னு போயிட்டா தப்பிச்சிடுவோம். இல்ல இந்த நரகத்தின் காட்சிகளை பாக்குறது பா எவ்வளவு கொடுமையானது இல்லையா. இரவு வகுப்பு ஆனா பாபா சொல்லிருக்கிற இல்ல, இது வந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். தூய்மையா இருக்கிற ஆத்மா தண்டனை அனுபவிக்காது, இதுதான் விதி. அப்ப சன்னியாசிகள் எல்லாம் துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேடி எல்லாமே வந்துடும், அவங்களுக்கு தேவையானது எல்லாம் தானாவே தேடி வரும். ஏன் வருதுன்னா தூய்மையா இருக்கிறதுடைய பலன்றாரு பாபா. இப்ப கடைசி நேரத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலை வரும், என்னென்னமோ வரும். ஆனா நீங்க பக்கா தூய்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கண்டிப்பா வராது, ஏன்னா அது விதி. அது தூய்மையா இருந்தா உங்களுக்கு துக்கம் வராதுன்றது விதி. சோ இத புரிஞ்சுகிட்டு தூய்மையா இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம், அதுல டவுட்டே கிடையாது இல்லையா. சோ அதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிடக் கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு பக்கா தூய்மையா ஆகணும் பாபா நினைவுல இருந்து. அதுக்குதான் தர்மராஜரின் தண்டனையை பற்றிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். இரவு வகுப்பு ஒரிஜினல் டேட் வந்து 17/6/1968. பிரம்மா பாபா சரீரம் விடுறதுக்கு 6 மாசம் முன்னாடி வந்த வாணி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எப்ப இங்க வரீங்களோ அப்ப நான் பாபா கிட்ட வந்திருக்கிறேன், சிவபாபா கிட்ட வந்திருக்கிறேன், சிவபாபா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறன்ற அந்த நினைவுல வரணும். பிரம்ம பாபாவை பார்க்க போறன்ற நினைவுல வரக்கூடாது. அப்படிதான் புரிஞ்சிட்டு வரீங்க இல்லையா. நீங்க உங்க சென்டருக்கு போகும்போது உங்க எதிரில பாப்தாதா உட்கார்றது கிடையாது தான், ஏன்னா அங்க வந்து உங்க எதிரில பிரதர்ஸ் நடத்துவாங்க அல்லது சிஸ்டர்ஸ் நடத்துவாங்க. முரளி வந்து ரொம்ப ஈஸி, யாரு வேணாலும் இத நல்லா தாரணை செஞ்சு பிறகு வகுப்பு எடுக்க முடியும். சகோதரிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, பாபா கேக்குறாரு முரளி படிச்சிட்டு அதோடைய சாரத்தை சொல்றீங்களா. சிலர் முரளிய படிச்சு சொல்றாங்க, யார் முரளிய கையில எடுத்துட்டு சொல்றீங்க கைய உயர்த்துங்க. முரளியே கையிலேயே தொடாம முரளிய யாரெல்லாம் சொல்றாங்க அவங்க கைய உயர்த்துங்க. பாபா சொல்றாரு முரளி கையில இருக்கணும், படிச்சிட்டு பிறகு சாரத்தை சொல்றாங்க. சிலர் முரளிய படிச்சு சொல்றாங்க, இதுல வரிசை கிரமமா இருக்கிறாங்க, யானைப்படை குதிரைப்படை காலாட்படைன்னு வரிசை கிரமம் இருக்குது. எல்லாரும் அப்படியே துல்லியமா பக்காவா இருக்கிறது கிடையாது இல்லையா. சோ இது ஒண்ணு சொல்றவங்களுக்கும் கேக்குறவங்களுக்குமே கையில முரளி இருக்கணும் இல்லையா. சோ அப்பதான் நல்ல தாரணை ஆகும். ஏன்னா படிக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமா படிப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே கடைக்கடன்னு படிச்சுப்பாங்க, ஒரு சிலர் விளக்கம் தப்பா கூட கொடுக்கலாம் இல்லையா, நிறைய அது மாதிரியும் பாக்குறோம். சோ அப்ப அந்த முரளி உங்க கையில இருக்கும்பொழுதுதான் என்னன்னு தெரியும். சோ கண்டிப்பா முரளி கையில வச்சிருக்கணும். அதான் பாபா கேக்குறாரு, முரளிய கையில எடுக்காம நீங்களே சொல்றீங்களா? அதாவது முரளிய கையில வச்சு, அதாவது முரளிய நான் படிச்சுட்டு அதோட சாரத்தை சொல்றேன்ட்டு முரளிய கையிலே தொடாம சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரியும் நான் பாத்துருக்கோம். முரளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே முரளி கட்ட கட படிப்பாங்க, ஒரு பேரா ஃபுல்லா கட்ட கடக்கடன்னு படிச்சுட்டு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த முரளிக்கும் அவங்க சொல்ற விளக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்காது. வேணா ஸ்லைட்டா வேணா தொடர்பு இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. சோ அதுக்குதான் பாபா சொல்றாரு, அது திட்டத்திட்ட முரளி கையில எடுக்காம சொல்ற மாதிரிதான். சும்மா கடமைக்கு படிக்கணும்னு படிக்கிறாங்க, அது மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. சோ அதுக்குதான் பாபா சொல்றாரு, முரளியை முதல்ல பொறுமையா படிக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. முரளியில இருக்கிறது மைண்ட்ல பதியக்கூடாது, நான் சொல்றதான் பதியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வேக வேகமா முரளியை படிக்கிறதா இருக்கும். இப்ப பாபாவே மறைக்கிற மாதிரி ஆயிடும் அது இல்லையா. சரி, சோ இதுல வரிசைக்கிரமும் இருக்குது. ஞான கிளாஸ் எடுக்கிறவங்கள எப்படி குணத்துல நாலு பாடம் இருக்குல்ல, சோ அதுல ஞானத்தை சொல்றதுலயும் யானைப்படை குதிரைப்படை காலற்படைன்னு இருக்கிறாங்க. சில குழந்தைங்க படிக்கிறாங்க, மிகைப்படுத்தி அதோடைய ரகசியத்தையும் சொல்றாங்க இல்லையா. அது இன்னும் அதிக கருத்துக்களை பாபாவே சூப்பரான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது இல்லாம நிறைய உதாரணங்களை கொடுத்து அதுல உள்ள ஆழமான ரகசியத்தையும் சிலர் சொல்றாங்க. ஆனா எல்லாருமே அதே மாதிரி புரிய வைக்க முடியாது, வரிசைக்கிரமம் இருக்குது இல்ல, எல்லாராலையுமே அது முடியவும் செய்யாது. அதான் பாபா சொல்றார், சோ இந்த மாதிரி வந்து மம்மா இருக்கிறாங்க, நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க. சோ எல்லாருமே அதே மாதிரி முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சிலர் வந்து மம்மா பாபாவையும் விட சூப்பரா எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாருமே அதே மாதிரி பண்ணவும் முடியாது. இங்க பாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, குழந்தைங்களுக்கு சொல்றாரு, எந்த விஷயத்திலயும் உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றது ஒரு பாபா தான் அப்படிங்கறதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல்ல உலகியல் ஸ்கூல்ல நிறைய பேர் வந்து பாடம் நடத்துவாங்க, நிறைய டீச்சர். இங்க வந்து படிக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா, முரளி எடுத்து அங்க நடத்துறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த உண்மையில அந்த முரளிக்கு சொந்தக்காரர் யாரு? சிவபாபா. அவங்க உதாரணமே கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை டச் பண்ணி கொடுக்க வச்சது யாரு? சிவபாபா. சோ சிவபாபா கிட்டதான் புத்தி போகணும், கொஞ்சம் கூட சந்தேக புத்தி வந்துடக்கூடாது. ஒருத்தர் தான் இங்க சொல்லி கொடுக்கிறாரு, அதனால உங்க எல்லோருக்கும் ஒரே குறிக்கோள் தான் இருக்குது. இதுல கேள்வி கேட்கறதுக்கான விஷயமே அவசியமே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையுமே பாபா புரிய வைக்கிறார். சோ இது இதுதான் இந்த ஞான பாபா மேல நிச்சயம் எப்ப தெரியுமா வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல வர்ற குழந்தைங்க எல்லாருக்குமே நிறைய கேள்வி தோணும், நானுமே நிறைய கேள்வி கேட்பேன். சோ அது ஓரளவுக்கு கரெக்டாவே சொன்னாலும் சொல்ற அனைத்துமே கரெக்டா இருக்க கொஞ்சம் அவங்களுடைய மனவழி வரும். அப்ப நமக்கு ஸ்ரீமத்னா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க எல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த சேவையை பற்றி ஸ்ரீமத் சொல்லும்போது அதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாதுன்னே சொல்லுவாங்க எல்லாருமே. அப்ப ஒரு லெவலுக்கு மேல தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அவங்க கொடுக்கற ஆன்சர் நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா பாபாவுடைய வழி சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இதுல ஏதோ தப்பு இருக்குது, ஒன்னு அவங்க புரிஞ்சுக்கல அல்லது நாம புரிஞ்சுக்கணும்னு அவங்க விரும்பல, புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா புரியும். அப்ப எப்ப நமக்கு பாபா மேல நிச்சய புத்தி வரும், என்னுடைய கேள்விக்கு பாபா முரளியில சொல்றாரு நான் அங்க பாத்துக்கிறேன். அப்ப முரளியில இருந்து எடுக்கணும், கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தேவைன்னா அவர் சொல்லுவார், தேவையில்லன்னா விட்டுருங்க. மத்தவங்க கிட்ட நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல, கேட்டீங்கனாலே பொய் தான் வரும். பொய் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? கேக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பக்காவான பாபா குழந்தை திடீர்னு வந்து கேக்குறாங்க, பிரதர் அம்மா அப்பா இறந்தாங்க, அவங்களுக்கு வந்து தேவசம் கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அது எப்படி, நான் இது வரைக்கும் கொண்டாடினதே இல்லப்பா, அந்த குழந்தை இதுக்கு முன்னாடி கொண்டாடினதே இல்ல. அந்த சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க அப்படி பேசிட்டாங்களோ, அதை பார்த்துட்டு இவங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சோ அதுக்குதான் முரளிய மட்டும் பாருங்க, மத்ததுல போயிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க இல்லையா. அவங்க அஞ்ஞானிகளுக்காக கூட சொல்லியிருக்கலாம், அப்ப ஞானி குழந்தைய போய் மாட்டிக்குது. ஓ அப்ப இதுதான், அப்ப பாபா சொல்றது முரளி மட்டும்தான், மத்த எதுவுமே பாபா சொல்றது கிடையாது. பாபா முரளியில பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுதான் ஈஸ்வரி சட்டம் இல்லையா. சோ இதுல வந்து உங்களுக்கு சந்தேகப்படுறது கேளுங்க, உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர் சொல்றாரு. கேள்வி கேட்கறதுக்கான, சந்தேகத்தை ஏற்படுறதுக்கான விஷயமே இங்க கிடையாது. அதிகாலையில குழந்தைங்க முன்னாடி உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு நினைவு யாத்திரையில உதவி செய்யறேன். மதுபன்ல குழந்தைங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மதுபன்ல இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் பாபா நினைக்கிறாருன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாபாவுக்கு முழு உலகத்துல இருக்கிற எல்லையற்ற குழந்தைங்களுடைய நினைவு இருக்குது. பாப்தாதா மீட்ல பாபா சிலர் நான் எல்லாரையும் பாத்துட்டு இருக்கிறேன், பின்னாடி இருக்கிறேன்னு புரிஞ்சுக்காதீங்க. என் இதயத்துல இருக்கிறீங்க, வெவ்வேறு நாட்டுல இருக்கலாம், ஆனா ஒளிவுடல என் முன்னாடிதான் இருக்கிறீங்க. இப்ப பாபா அப்ப பாருங்க, அதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட மனநிலை. சோ அதே மாதிரிதான் நம்பலாம். அப்ப பாபாவுக்கு வந்து எல்லா குழந்தைங்களுடைய ஞாபகமும் எப்பவுமே இருக்கு. அதே மாதிரி நம்மளும் எல்லைக்குட்பட்ட காரியங்கள் அல்லது சரீர நிர்வாகத்துக்காக ஏதோ பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்பு இருக்கு. பாபா எப்படி ஒரு குழந்தைய கூட ஒரு வினாடி கூட மறக்கிறது இல்லையோ, அதே மாதிரி நானும் யாரையும் மறக்கிறது இல்ல. அவங்களுக்கு சக்தியை கொடுக்கறது, தூய்மையின் பலத்தை கொடுக்கறது என்னுடைய காரியம், மனதுனால அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் பாபாவுக்கு சமமான நிலை. அது நல்லா தெரியும், ஜானகி தாதி போய் குஜா தாதி உடம்புல வந்திருக்கிற பாப் தாதாவை கட்டி பிடிக்கிறதுக்காக பாபா பாபான்னுவாங்க. பாபா அனுச்சுக்குவாரு, ஆனா குழந்தைங்களை பாப்பாரு இல்லையா. ஒரு குழந்தைய மட்டும் பாத்துட்டு இருக்க முடியாது, அன்பு இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாரையுமே பாத்துட்டு இருப்பாரு. அதுதான் பாபா இல்லையா, அந்த சக்தி கொடுக்கணும். இதே எண்ணம் தான் பாபாவுக்கு இருக்குது. உலக முழு உலகத்துல இருக்கிற எல்லையற்ற குழந்தைங்களின் நினைவு வருது, பாபாவுக்கு நினைவு இருக்குது. எல்லாரும் எழுப்புறாருல பாபா அமிர்த வேலைக்கு, உங்களுக்கு இந்த நினைவின் மூலம் உலகத்தை தூய்மையாக்கணும், அது உங்களுடைய கடமை இல்லையா. அதிகாலையில எழுந்து நீங்க பாபாவை நினைவு செய்யறது நம்மள மட்டும் தூய்மையாக்கிறதுக்கு இல்ல, உலகத்தையே தூய்மையாக்குறது. நீங்க நினைச்சாலே அந்த தூய்மையின் அதிர்வலைகள் பரவும். அதுக்காக தான் உங்களுடைய ஒத்துழைப்புன்ற விரலை கொடுக்கறீங்க. இதுக்கு முழு உலகத்தையும் தூய்மையாக்க. சோ இந்த காரியம் எல்லா குழந்தைங்களும் செய்யணும்ன்றதுக்காக தான் பாபாவும் எல்லா குழந்தைங்களையும் பாக்குறார். எல்லா குழந்தைங்க மேலயும் அவருடைய பார்வை படுது. எல்லோரும் அமைதியாகட்டும் அப்படின்ட்டு எல்லாருடைய கவனத்தையும் இருக்கிறார். யாருக்கிட்ட யோகத்தின் சக்தி இருக்குதோ அவங்க மற்றவர்களையும் எழுப்புறாங்க. பாபாவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் அமர்ந்திருக்கிறார். சூப்பர் இல்லையா. முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்காக நான் வர்றேன். சோ இதுல ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னா, வள்ளலார் பத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வள்ளலார் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தாராம் திண்ணையில உட்காந்து. பேசிட்டு இருக்கும்போது, அப்பா நாலு தெருவுக்கு அண்ணாண்ட ஒரு ஆடு அடிபட்டு கிடக்குதுப்பா, அந்த ஆட்டை போய் காப்பாத்துப்பா அப்படின்னு அனுப்புனாராம். அப்ப திவ்ய திருஷ்டினால அவரு பார்த்தாரு, அதுதான் அங்க போன நிஜமாலே ஆடு இருந்துச்சு காப்பாத்தச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், எதிர இருக்கிறவரோட அவருடைய புத்தி இணைஞ்சு இல்ல, எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில இணைஞ்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் பாபாவுடைய எப்ப உங்க முன்னாடி உட்கார்ந்தாலும் அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால்தான் சில சமயம் தாதிங்க சீனியர் பிரதர்ஸ் எல்லாம் பாபா கிட்ட சில கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்ற பதில் வந்து டக்குன்னு அவங்களுக்கு புரியாது. அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சில பதில சொல்லுவாரு, டக்குன்னு புரியாது, அப்புறம் தான் புரியும் அவங்களுக்கு. அதான் பாபா சொல்றாரு, எப்பவுமே நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எல்லோருக்கும் அமைதியை பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்கு தான் நான் வரேன். முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். யாருக்கு யோகத்தின் சக்தி இருக்குதோ அவங்க தான் இதை புரிஞ்சுக்க முடியும். பாபா இப்ப உட்கார்ந்து நினைவு யாத்திரை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமா தான் உலகத்துக்கே அமைதி ஏற்படுது. குழந்தைங்களை கூட நினைவு செய்ய வைக்க வேண்டி இருக்குது. இப்ப பாருங்க, பாபா சார் யோகத்தின் சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியுன்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில பாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் நினைவு செய்யறதுனால உலகம் தூய்மை ஆகுறதும் யாருக்கு தெரியும்? யோகத்தின் சக்தி இருக்கிறவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாபா சக்தி கொடுக்கறதையும் அவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? டக்குன்னு அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கிறது, அப்ப நமக்கு தெரியும் பாபா நம்மள நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன பாவக்கர்மம் ஸ்ரீமத்தை மீறோம்னா டக் டக் டக்னு புருவமத்தி துடிக்கும். அப்ப பாபா நினைக்கிறாரு குழந்தை தப்பு பண்ணாதன்னு ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த யோகத்தின் சக்தி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. முழு உலகத்துக்கும் அமைதி ஏற்படட்டும்னு தான் பாபா இந்த நினைவு யாத்திரையை கத்துக் கொடுக்கிறார். குழந்தைங்களையும் அவரு நினைவு செய்யறாரு. ஆனா அது பாபா செய்யற உதவி. ஆனா அந்த உதவியே எப்ப கிடைக்கும்னா நீங்களும் பாபா நினைவுல இருக்கும்போது தான் உதவி கிடைக்கும் இல்லையா? நீங்களும் நினைவு அவரு நினைவு செஞ்சிட்டு இருப்பாரு எல்லோரையும். அப்ப நீங்க எப்ப நினைவு செய்றீங்களோ அப்ப அது டக்குன்னு வரும் அந்த சக்தி. உன்னால பாபா இன்னைக்கு என்னென்ன சொன்னாருன்னு நீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைக்கும் போதெல்லாம் அப்படி கடகடன்னு புருவமத்தி துடிக்கும். அப்ப அவர் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நீங்க அவரோட கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு வருது அந்த சக்தி. அதே மாதிரி அவருடைய உதவியும் கிடைக்குது. நல்ல முறையில பாபாவை நினைக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர், சிலர் தான் பண்றாங்க. பாபாவுக்கு உதவி செய்யற குழந்தைங்களும் தேவைதான. கடவுளுடைய தொண்டர்கள் அவங்க நிச்சய புத்தியோட நினைவு செய்யறாங்க. அவங்கதான் உண்மையான உதவியாளர் இல்லையா? கரெக்டா பாபாவை நினைவு செய்யறாங்க, அனைத்தையும் மறந்து பாபாவை நினைவு செய்யறாங்க, நிச்சய புத்தியோட நினைவு செய்யறாங்க. தூய்மை ஆகிறது தான் உங்களுடைய முதல் பாடமே. யோகி பாபா பவித்ர பாபா இல்லையா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தை தூய்மை ஆக்குறதுக்கு பாபாவுக்கு துணையா இருக்கிறது நீங்க தான். உலக தூய்மை ஆக்கக்கூடிய சேவையில நிமித்தமா பாபாவுக்கு துணையா இருக்கிறது நீங்க தான். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரேன்னு பாபாவை கூப்பிட்டா கூட அவர் தனியா என்ன பண்ண முடியும்? உதவியாளர் வேணுமே. ஆனா ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது இல்ல, அவர் பேசுறது கூட முதல்ல ஒரு உடல் வேணும். ஆனா தூய்மை ஆக்குபவர் தான் அவரு. ஆனா இந்த தூய்மையான உலகத்தை அனுபவிக்க போறவங்க நீங்க. அப்ப அது அமைதியாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது தானே இல்ல? ஆள போறது நீங்க தான். பாபா எதுவுமே அதை அனுபவிக்க போறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தூய்மையானதை மாத்தி கொடுக்கறாருன்னா அவருக்கு நீங்க உதவியாளர் ஆகணும் தானே? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அத, இப்ப அசாந்தியில மூழ்கி இருக்கிற உலகத்தை அமைதியாக்கி நான் ஆள போறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அந்த புத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதையின் அளவு அதிகரிக்கும். இந்த உலகம் அப்படி ஒரு அமைதியாக போகுது. கொஞ்சம் கூட எதிர்க்கும் மனோபாவமே இல்லாம எல்லாரும் அன்பு அமைதி நிறைந்தவர்களா ஆக போறாங்க. அந்த ராஜ்யத்தை நான் ஆள போறேன், அந்த நாராயணன் ஆக போறேன் அப்படின்ற புத்தி இருந்தா போதை அளவு அதிகரிக்கின்ற. இந்த கலியுகத்தை ஆள்றதுனால என்ன கிடைக்க போகுது? ஆனா இந்த கலியுகத்துல அற்பகால பதவியை அடையிறதுக்கு, அதுவும் ஒரு சின்ன ஏரியாவுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்றாங்க, அதுக்கே அவங்களுக்கு போதை இருக்கு. ஆனா அப்படியே ஆட்சியை பிடிச்சாலும் எதிர்கட்சிக்காரன் கேக்குற கேள்வியிலே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்ல. அந்த மாதிரி உலகம் இவ்வளவு மோசமா, எதிர்கட்சிக்காரன் மட்டும் இல்ல பொதுமக்களே வாட்ஸ்அப் பேஸ்புக் கண்ணாப்பண்ணு திட்டுறாங்க. இந்த மாதிரி உலகம் இருக்காது. அவ்வளவு அன்பு அமைதியா, யார பார்த்தாலும் ஆனந்தம், ஆனந்தமே ஆனந்தம், நிறைந்த மக்கள், நிரம்பிய மக்கள். அவங்கள ஆள்ற நாராயணன் ஆக போறேன், அமைதியான உலகத்தின் அமைதியான மகாராஜா, கவலையற்ற உலகத்தின் கவலையற்ற மகாராஜாவா ஆக போறன்ற போதை இருக்கும். அந்த நிச்சய புத்தி இருந்தா அந்த போதை அதிகரிக்கும். பாரதத்தை சொர்க்கமாக்கணும், நீங்க பாபாவுடைய வழிப்படி யோக பலத்தின் மூலம் நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த போதை உங்களுக்கு இருக்கணும் இல்லையா. யோக பலத்தின் மூலம் இது ரொம்ப 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 முக்கியம். இந்த விஸ்வாமித்திரரா கூட நீங்க நினைக்கலாம், உங்களை நான் தான் விஸ்வாமித்திரன், விஸ்வாமித்திரன் உலகத்தின் நண்பன், விஸ்வம் உலகம், மித்திரன் நண்பன். இப்ப இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நண்பன், உலக நன்மைக்காக நான் யோகத்துல மூழ்கி இருக்கிறேன். உலகத்துக்கு மட்டும் இல்ல, நானே அதுல நாராயணன் ஆக போறேன், எனக்கே அந்த பலனும் கிடைக்குது. இது எப்படி கிடைக்கும்? யோக பலத்தின் மூலமா தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவு மட்டுமே இருக்குதோ அந்த அளவுக்கு யோக பலம் அதிகமாகும், அந்த அளவுக்கு ராஜ பதவி அதிகமாகும். ஆனா இதை கெடுக்கிறதுக்குனே மாயை பலவிதமான ரூபத்துல அதுல ரொம்ப ஊர்வசி ஓடணும். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராஜ்யத்தை அடையிற போதையும் அந்த நிச்சய புத்தி உங்களுக்கு இருக்கும்போது அந்த விகார போதை உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க, கண்டுகிட்டு மேலும் உறுதியாக பாபாவை பிடிச்சுக்குவீங்க. இது பாத்தீங்கன்னா அடிக்கடி வேதங்கள்ல பார்வதி தேவி ஆகட்டும், பிள்ளையார் ஆகட்டும், மார்கண்டேயன் ஆகட்டும், அந்த பிரச்சனை வரும்போது அப்படியே போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. போங்க, அந்த பிரச்சனை என்ன? சிவனையும் அவங்களையும் பிரிக்கிறது தான் பிரச்சனை. சோ மாயை பிரிக்க விட முடியாதபடி இருக்க கட்டி பிடிச்சுக்கிறது. அப்படின்னு அர்த்தம், பாபாவை கெட்டியா புடிச்சுக்கிறது நினைவுனால. அந்த போதை இருக்கணும். நான் ராஜ பதவி அடையிற, நாராயணன் பதவி அடைய கெடுக்கிறதுக்கு வருது இந்த மாயா. அது கணவன் ரூபத்துல இருக்கட்டும், மனைவி ரூபத்துல இருக்கட்டும், குழந்தை ரூபத்துல இருக்கட்டும், மயங்கிடக்கூடாது. இந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும். நாராயணன் ஆகிறேன் இல்லையா, ஸ்ரீ லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க இருக்கிற உங்களுடைய மனைவியோ கணவனோ யாரு? சூர்பனகே ராவணன். இவனுக்காக லட்சுமிய நாராயணனை இழக்கலாமா? அந்த போதை இருக்கணும் இல்லையா. ஏன்னா இப்ப இருக்கிற யாருடைய கணவனோ மனைவியோ அப்படியே அவங்க கணவனோ மனைவியோ சொல்றது அப்படியே கேக்குறவங்கள யாருமே கிடையாது இல்ல. வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள மனசளவுல புழுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க நீங்க சொல்றது அப்படியே கேக்குற கணவன் மனைவி வரப்போறான், நீங்க சொல்றது அப்படியே கேக்குற குழந்தை வரப்போறான். அந்த உலகம் இல்ல எனக்கு வேணும். சோ அதனால இங்க வர எந்த போதையிலும் ஒரு வினாடி கூட மாட்டிடக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக நீங்க எந்த விதமான ஸ்தூல பொருளும் பயன்படுத்துறது கிடையாது. யோக பலம், ஆன்மீக பலம், ஆத்மாவுடைய பலம், ஆத்மா பண்ற யாத்திரை, ஆன்மீக யாத்திரை. ஒவ்வொரு கல்பமும் பாபா இந்த ஆன்மீக பலத்தின் மூலமா தான் நம்மளை உலகத்தின் அதிபதியா மாத்துறாரு. ஆன்மீக பலத்தை அதிகரிச்சு இங்க உன்னை எக்ஸசைஸ் செஞ்சு வில் பயிற்சி, துப்பாக்கி சுடுற பயிற்சி இதெல்லாம் உனக்கு கத்துக் கொடுக்கல. ஆன்மீக பலம், ஆத்மாவுக்கு பலம் வந்துச்சுன்னா நீ அதிபதி ஆயிடு. சோ நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த ஆத்மாவின் பல ஏத்தக்கூடிய ஏத்தணுன்ற அந்த போதை இருக்கும். எப்படி மனிதர்கள் குறிப்பா ஆண்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல உடம்பு நான் ஒரு ஆண் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த உடம்ப திடகாத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்முக்கு போறது, அந்த போதை பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆண்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் போது ஆத்மாவுக்கு பலத்தை ஏற்படுத்தணும் ஏத்தணுன்ற அந்த போதை இருக்கும். இதன் மூலமா தான் உலகத்தின் அதிபதியா பாபா நம்மள மாத்துறாருன்னு புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தை சிவ பாபா தான் ஸ்தாபனிச்சுற, நீங்க ஜஸ்ட் கருவி, அதாவது என்ன நீங்க பயன்படுத்திக்கோங்க அவ்வளவுதான். ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒருத்தங்க வீடை மட்டும் வாடகை கொடுத்துட்டாங்க, அல்லது ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை கொடுத்துட்டாங்கன்னா அந்த மண்டபத்துக்காரங்களை பாராட்டுற மாதிரி இது. நீங்க ஜஸ்ட் உங்க உடல் மனம் புத்திய வாடகை கொடுத்துட்டீங்க பாபா கிட்ட, நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த காரியத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்கன்ட்டு. கட்டில பார்த்தா வாடகை கொடுத்தா உங்களுக்கு மகிமை வருது, ஆனா செஞ்சவங்க அவர் மறைவா செஞ்சுட்டு போயிடுற. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் பண்றதெல்லாம் சிவபாபா, சொர்க்கத்தை உருவாக்குறது அவருதான். உலகத்தினருக்கு பரமபிதா தான் புது உலகத்தை படைக்கிறாருன்னே தெரியாது, அதனாலதான் அவர் பேர் பரமபிதானே தெரியாது இல்லையா. பாரதத்தை வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்ததுனால காந்திக்கு தேசப்பிதா, ஒட்டுமொத்த உலகத்தையும் ராவணன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்ததுனால இவரு பேர் பரமபிதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சோ இத பற்றி ஜெனரல் வீடியோ கூட போட்டிருக்கிறோம், அது பாருங்க, ரெண்டு நாள்ல வந்துடும். இப்ப பாபா சொல்றாரு புது உலகத்தை பாபா ஸ்தாபனை பண்றாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. எப்படி ஸ்தாபனை பண்றாரு, எப்ப ஸ்தாபனை பண்றாருன்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. கீதையில கூட இந்த உண்மை மாவுல உப்பு அளவுக்கு தான் கொஞ்சோண்டுதான் இருக்குது, மற்ற எல்லாமே பொய், பொய்யோ பொய் தான். பாபா வந்து உண்மைய சொல்ற, பாரதத்தின் யோக சக்தி பிரசித்தி பெற்றது, எந்த ஹடயோகியாலும் பாரதத்தின் மிக பழமையான ராஜயோகத்தை கத்துக் கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு உண்மைய மாதிரியே பொய் தான் நிறைய இருக்குது, எல்லாமே செயற்கையா இருக்குது, அதனால எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையான ராஜயோகத்தை பாபா தான் கத்துக் கொடுக்கிறார். இந்த யோகத்தினுடைய பெருமை தான் உலக யோகா தினம்னு பிரதமர் வைக்கிறாரு. உலகமே கேக்குதுன்னா யோகம் பாரதத்துல இருந்து வருதுனா எந்த யோகம் தெரியாம பாவம் அடயோகத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவரே மாட்டிக்கிட்டாரு அடயோகத்துல. ஒவ்வொரு கல்பமும் பாபா தான் வந்து இந்த யோகத்தை கத்துக் கொடுக்கிறார். தெரியாத அத்தனை பேரும் நாஸ்திகர்கள் தான், நீங்களும் நாஸ்திக தன்மையிலிருந்து இப்பதான் ஆஸ்திகவாதி ஆகிறீங்க. பழமையான ரிஷிகள் முனிவர்களுக்கு கூட இது தெரியாது, இறைவன் தான் வந்து இந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப அந்த ரிஷி முனிவர்களுக்கே தெரியாதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால ஒட்டுமொத்த உலகமும் நாஸ்திகர்களா தான் இருக்கிறாங்க. கீதையின் ஞானத்தையே அவங்க தெரிஞ்சுக்கல, ரிஷி முனிவர்கள் கூட. அப்ப மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பிரம்மா பாபா கூட ரொம்ப படிச்சார் கீதையும் மற்ற வேதங்கள் எல்லாத்தையும், அவருக்கும் அப்ப புரியல. இப்பத்தான் ஞானம் புரியுது, கீதைக்கு உண்மையான அர்த்தம் தெரியுது. உலகம் முற்றிலும் தம பிரதானமாயிடுச்சு, ரொம்ப தம பிரதானமாயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றிலும் ஞானம் இல்லாத முட்டாள்களா இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல பாரதம் ஞானம் நிறைந்ததா இருந்துச்சு. சோ இது எல்லாமே பாரதத்தின் விளையாட்டு தான். மிகப்பெரிய புத்திசாலி அட்டி முட்டாளான கதை இது. அதாவது பாரதத்தின் கதை, புத்திசாலியா இருந்த தங்கமா இருந்த பாரதம் இன்னைக்கு மண்ணாயிடுச்சு. மற்ற தர்மத்தினர்கள் எப்படி வருவா, எப்ப வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, மூலவதனம் சூக்ஷ்மவதனத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குது, தேவதைகளுக்கு கூட கிடைக்கல. ஏன்னா தேவதைகளுக்கு இந்த ஞானத்துடைய அவசியம் கிடையாது. ஏன்னா இது தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய ஞானம், தூய்மை ஆன பிறகு அது தேவைப்படாது. முழு உலகத்துடைய ஞானமும் இப்பதான் உங்களுக்கு கிடைக்குது, இல்ல 5000 வருஷத்துடைய ஞானமும் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி சூத்திரரா இருந்த நீங்களே இப்ப பிரம்மகுமாரி ஆகி இந்த ஞானத்தை எடுக்கிறீங்க. பாபா கிட்ட இருந்து பிரம்மகுமாரியா ஆனதுனாலதான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்குது, ஞானத்தை கொடுக்கிறார். இதன் மூலமா தான் நம்முடைய தேவதை தர்மம், தேவதை வம்சமே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு இந்த ஞானத்தின் மூலமா. பாபா சார், இந்த ஞானத்தை சுத்தமா ஏத்துக்கவே இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேற தர்மத்தை சார்ந்தவர்கள், தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான் இதை ஏத்துக்குவாங்க. ஏன்னா இதை ஏத்துக்கிறவங்க தேவதா தர்மத்துக்கு வருவாங்க, எல்லாரும் தேவதா தர்மத்துக்கு வரமாட்டாங்களே. அதனால பெரும்பான்மையானவங்க ஏத்துக்க மாட்டாங்க தான். ஆனா அதுக்காக சொல்லாம இருக்கூடாது, சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. பாபா வந்து பிராமண குலம், சூரிய வம்சம், சந்திர வம்சத்தின் பாரம்பரியத்தை ஸ்தாபனை செய்யறாரு, இல்ல அந்த அந்த சம்பிரதாயத்தை, அந்த வம்சத்தை ஸ்தாபனை பண்றார். மூணு வம்சம், பிராமண குலம், சூரிய குலம், சந்திர குலம், மூணுமே இந்த சங்கமயுகத்துலதான் ஸ்தாபனை செய்யப்படுது. பாபா ஸ்தாபனை செய்யறார். மற்ற தர்மத்தினர் வந்த உடனே தர்மத்தை ஸ்தாபனை செய்யறது கிடையாது, அவங்களை குருன்னு சொல்ல முடியாது. பாபா தான் வந்து தர்மத்தின் ஸ்தாபனை செய்யறாரு. பாபா சொல்றாரு, பாபாவை நினைவு செய்யணுங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இதத்தான் அடிக்கடி மறந்துடுறோம். பாபா இதுக்கு முன்னாடி வானில என்ன சொல்றாரு, தண்டனை பற்றிய கொஞ்சமாவது பயம் இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அது பயமற்றவர்களா இருக்கணும், ஆனா இந்த ஒரு பயம் மட்டும் இருக்கணும், தர்மராஜருடைய தண்டனை அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும், ஆனா பாபாவுடைய நினைவு மறக்குதே, மறக்கவே கூடாதேன்ற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். சோ முயற்சி செஞ்சு காரியங்கள் செய்தபடியே ஆரோக்கியத்துக்காக நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. காரியங்கள் செஞ்சுக்கிட்டே நினைவுல இருந்துகிட்டே காரியம் செய்யுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியத்துக்காக கூட நினைவு செய்யறாங்க. பாபா கிட்ட மிக வேகமாக வருமானம் செய்ய வைக்கிறாரு. இதுல ஒட்டுமொத்த உலகத்தையும் மறக்க வேண்டி இருக்குது. ஆத்மாக்களாகி நாம சென்று கொண்டிருக்கிறோம், பயிற்சி செய்ய வைக்க வேண்டி இருக்கிறது. சாப்பிட்டு கொண்டிருந்தால் பாபாவை நினைவு செய்ய முடியாதா என்ன? துணிகளை தச்சிட்டு இருக்கிறீங்க, புத்தியுடைய நினைவு பாபாவுடைய நினைவுல இருக்கணும். குப்பைகளை புத்தியிலிருந்து விரட்டணும், நீக்கணும், களையணும். பாபா சொல்றாரு, சரீர நிர்வாகத்துக்காக காரியம் செய்யுங்க. நினைவு செஞ்சுக்கிட்டே காரியம் செய்யறது ரொம்ப ஈஸி தான். 84 ஜென்மங்களின் சக்கரம் முடிஞ்சிடுச்சு. இப்ப ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறாரு பாபா. பாபா சொல்றாரு, மிக வேகமாக வருமானம் செய்ய வைக்கிறார் என்றாரு. ஏன் மிக வேகமா என்றாரு? 5000 வருஷமா அழிச்சதோ 100 வருஷத்துல மீண்டும் அடைய வைக்கிறார்னா மிக வேகம் தானே அது. சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னது, அதுலயும் வேக வேகமா நீங்க வருமானம் சேமிக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபா, ஒரு பாபா அது மட்டும்தான் இருக்கணும். அனைத்தும் மறக்க வேண்டி இருக்குது. சோ புத்தியில எப்பவுமே என்ன இருக்கணும், பாபா நான் வந்துட்டே இருக்கிறேன் பாபா, வந்துட்டே இருக்கிறேன் பாபா, பரந்தாமத்துக்கு வந்துட்டே இருக்கிறேன் பாபா, இதோ வந்துட்டோம் பாபா, நீங்க கூப்பிடுங்க பாபா, வரம் பாபா, வரம் பாபா, வரம் பாபா, இதை மட்டுமே நீங்க ஒரு மணி நேரம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வந்துட்டே இருக்கிறேன் பாபா, நான் வரம் பாபா. நடுவுல வேற என்ன வருது, எதுக்கு வருது, நம்மள அங்க போக விடாம தடுக்கிறதுக்காக வருது. நான் வரம் பாபா, என்ன யாராலையும் தடுக்க முடியாது பாபா அப்படின்னு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும் போது நினைவு பண்ண முடியல, ஏன் முடியாது, கண்டிப்பா முடியுமே இல்லையா. நேற்று சூப்பரா சொன்னா இருப்பாருங்க, குழந்தைங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னா சாப்பிடாது, சாப்பிட மறக்கல, எப்படி நினைக்க மறக்குது. அப்ப நம்ம இப்படி கூட பயிற்சி பண்ணலாம். ஏன்னா சாப்பிடுறவங்க எப்பவுமே கூட சைட் டிஷ் தொட்டுக்கிட்டு தானே சாப்பிடுவாங்க, ஊருகாய் இல்ல ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி பாபாவுடைய நினைவு, இப்ப ஒவ்வொரு தடவையும் பாபாவுடைய நினைவு நான் தொட்டுட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு கூட பயிற்சி பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கணும் நிரந்தரமா பாபா நினைவுல இருக்கிறது. அதே மாதிரி நீங்க துணி தைக்கிறீங்க அல்லது துணியை துவைக்கிறீங்க, எது பண்ணாலும் பாபா நினைவுல இருந்து செய்யுங்க. நினைவு இல்லைன்னா தானாவே குப்பையத்தான் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. சோ குப்பை வந்து மிகப்பெரிய எதிரி பாபா நினைவு வரவிடாம தடுக்கிறதுக்கு. சோ குப்பை நீக்கிட்டே இருங்க, பாபா நினைவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க இதுக்காக. மற்றபடி பாபா நினைவோட சரீர நிர்வாகத்துக்கான காரியம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 84 ஜென்மங்களின் சக்கரத்தை முடிச்சிட்டீங்க, பாபா முந்தைய கல்பத்துல கொடுத்த அனைத்தையும் அழிச்சிட்டீங்க. சோ இப்ப மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்காக பாபா ராஜயோகத்தை கத்துக்கொடுக்கிறார். சொல்றாரு திரும்ப நடக்கும், இந்த உலகத்துடைய வரலாறு புவியில் திரும்பவும் நடக்கும், நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது. முந்தைய கல்பம் மாதிரி துல்லியமா திரும்ப நடக்குதுன்ற சுழற்சியின் ரகசியத்தை சொல்றாரு. நம்ம ஞானத்துடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான், உலகத்துல எங்கேயுமே இது திரும்ப நடக்குதுன்னு சொன்னது கிடையாது. அதத்தான் மெயினா புரிய வைக்கும். மற்றபடி எல்லாருமே தான் சொல்றாங்க உலக சுழற்சின்னு சொல்றாங்க, ஆனா அது அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, துல்லியமா அதே நடக்குதுன்னு புரிய வைங்க. ஒரே கடவுள் ஒரே தர்மம்னு சொல்றாங்க, அதாவது ஒரே கடவுள் படைக்கிற அந்த ஒரே தர்மம் இருக்கக்கூடிய சத்தியுகத்துலதான் உண்மையான அமைதியும் சுகமும் நிலவுது. ஏன்னா அங்கதான் ஒரே ராஜ்யம் நடக்குது. ரெண்டுன்னு வந்துட்டாலே அது ராவண ராஜ்யம். சோ அதுதான் பக்தியில துவைதம் அத்வைதம் அப்படி பிரிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் வேற சொல்லிட்டாங்க. பட் இங்க என்ன அர்த்தம், ஒரு பாட்டு கூட வரும், ஒன்னு மட்டும் இருந்தா பிரச்சனை கிடையாது, ஒன்று இருக்க இன்னொன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. அது வந்து ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நினைச்சான்ற அர்த்தத்துல பாடிட்டாங்க. சோ இங்க என்னன்னா ஒரு வழி இன்னொரு வழி கலக்கும் போதுதான் இந்த பிரச்சனை இல்லையா. இப்ப குழந்தைகளே பாத்தீங்கன்னா பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்லாதான் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு சமஸ்காரம் இருக்கும், அந்த சமஸ்காரத்தை தூண்டுற மாதிரி பக்கத்துல நடக்கிறத பார்த்தோன்னே அது தூண்டப்பட்டுரும். அப்பதான் அந்த கேரக்டர் மாறுது. அப்ப அப்பா ஒரு கேரக்டரா இருக்காரு, அம்மா ஒரு கேரக்டரா இருக்காரு, குழந்தை ஒரு கேரக்டரா இருக்கு, அப்புறம் எங்க அமைதி இருக்கும். ஆனா சத்யுக திரேதாயுகத்துல அப்படி இருக்காது, எல்லோரும் ஒரே வழியில நடப்பாங்க. அதான் ஒரே ராஜ்யம், அமைதியான ராஜ்யம். எப்ப ரெண்டாவது ஒரு வழி வருதோ அப்ப ராவண ராஜ்யம் வந்துட்டான்னு அர்த்தம் இல்லையா. அதுதான் அப்ப பைபிள் குரான்ல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நீ இப்படி எல்லாம் இரு இப்படி எல்லாம் இரு சொல்லிட்டு போறாரு. ரெண்டாவது ஒரு வழியை சொல்றதுக்காக பாம்பு, சாத்தான்ற பாம்பு வந்து சொல்லும், பாபா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல நீ சாப்பிடு. அப்ப ரெண்டாவது வழி ஆயிடுது, பண்ணக்கூடாதுன்றத பண்ணுன்னு சொல்லுது. ரெண்டுன்னு சொன்னாலே அது ராவண ராஜ்யம், ரெண்டாவது வழி வந்துட்டாலே அது என்ன ராவண ராஜ்யம். அப்ப ராவண ராஜ்யத்துக்கும் ராம ராஜ்யத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு. ராவண ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேரும் அசுரர்கள், ராம ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேரும் தேவதைகள். சோ இது தேவதைகள் அசுரர்கள் அல்லது அசுர ராஜ்யம் தெய்வீக ராஜ்யத்துடைய விளையாட்டுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே எங்க நடக்குது, பாரதத்துலதான் நடக்குது. பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்துச்சு, இப்ப அது மறைஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தூய்மையான இல்லற மார்க்கத்தை பாபா உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு? எங்களால முடியுமா பாபா? பாபா சொல்றாரு, நீ தான் குழந்தை அந்த மாதிரி தேவதையா இருந்த, முழு 16 கலைகள் நிரம்பியவனா இருந்த, கலைகள் குறைஞ்சிட்டே வந்து இப்ப சுத்தமா இழந்துட்ட சூத்திரனா மாறும் பொழுது பாபா சொல்றாரு, இப்ப இந்த ஞானத்தை படிச்சு மீண்டும் நிரப்பு. ஏன்னா முந்தைய கல்பத்துல இதே படிச்சு மீண்டும் நீ நிரப்புன, நீயேதான் அந்த நாராயணன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. எப்படி ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறத மாணவர்கள் கேக்குறாங்களோ அந்த மாதிரி பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நல்ல மாணவன் டீச்சருடைய எந்த கிளாஸையும் தவற விடாம முழு கவனம் கொடுத்து கேப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஞான படிப்பை தொடர்ந்து படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ண கூடாது. அதுவும் அந்த படிப்புனால நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனா இந்த படிப்புனால உலகத்தின் உலக ராஜ்யத்தை அடையறீங்க, ஸ்ரீ நாராயணன் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஆக்கிர சிவனுடைய பல்கலைக்கழகத்துல வராம இருந்துடக் கூடாது. மிக ஆழமான விஷயங்களை பாபா சொல்றாரு. நல்லது, இரவு வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம் சுய சிந்தனை மற்றும் சுயத்தை பார்ப்பதன் மூலம் வைரத்துக்கு சமமாக விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய கரையற்றவர் ஆகுங்கள். சுய சிந்தனை மற்றும் சுயத்தை பார்ப்பதன் மூலம் வைரத்துக்கு சமமாக விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய கரையற்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், வைரத்துக்கு சமமான விலை மதிப்பற்ற வாழ்க்கையின் அனுபவம் செய்யணும் அப்படின்னா சதா சுய சிந்தனை செய்யுங்க, சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்க. ஏன்னா வைரத்தை கரையுடையதா மாற்றக்கூடியது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு மத்தவங்களை பாக்குறது, இன்னொன்னு மத்தவங்களை பற்றி சிந்திக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களின் தொடர்பு தான் தூய்மையான வைரத்தையே கரையுடையதா மாத்திடுது. அதனால இந்த மற்றவர்களை பாக்குறது சிந்திக்கிறதுன்ற விதையை, முக்கியமான இந்த விதைய அழிச்சிட்டு சுய சிந்தனை செய்யுங்க, சுயத்தை பற்றி மட்டும் சிந்தனை செய்யுங்க, சுய தரிசன சக்கரத்தை மட்டும் சுத்துங்க, பரதர்சன சக்கரத்தை சுத்தாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா தூசியும் கரையும் ஏற்படவே ஏற்படாது. சதா கரையற்ற உண்மையான வைரம் ஆகிடுவீங்க, ஜொலிக்கக்கூடிய விலை மதிப்பற்ற வைரம் ஆகிடுவீங்க. ஸ்லோகன், விசித்திரமான தந்தையின் சித்திரம் மற்றும் சரித்திரத்தை நினைவு செய்யக்கூடியவர்கள்தான் சரித்திரவான் ஆகிறாங்க. வரதானம், சூப்பர் வரதானம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யோகம் நாம பண்ணலாம். சோ இன்னைக்கு பிராக்டிஸாவே இத பண்ணலாம். சோ விஸ்வாமித்திரன் நான், ஆனா இப்ப எப்படி உட்கார்ந்துருக்கிறோம், மகாவிஷ்ணுவா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மேல சிவபாபா இருக்கிறார். சோ சக்தியின் கிரணங்களை, ஒளியின் கிரணங்களாக என் மேல பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்ற நினைவிலேயே இருக்கணும். இப்படி இருந்தாதான் உலகத்துக்கு நன்மை, தூய்மையின் அதிர்வலைகளை நான் பரப்புவேன். ஆனா இந்த யோகத்தை கட் பண்றதுக்காக மாயா காமத்தின் ரூபத்துல கோபத்தின் ரூபத்துல எல்லாத்தையும் விட முக்கியமா வீண் விஷயங்களின் ரூபத்துல வந்து உங்க தவத்தை கட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படின்னு அர்த்தம், பாபாவோட புத்தி இணையத கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். பாபா சொல்ற அதுதான் மிகப்பெரிய எதிரி, சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியவே கூடாது, அத தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் கூட வரக்கூடாது, வந்துட்டா போச்சு. யோகா பண்ணி வைரம் மாதிரி வச்சிருக்கிற உன்னுடைய ஆத்மா அழுக்காகிடும், களிமண் ஆகிடும்ன்றார். அதுதான் அகலிகை கதை இல்லையா. அகலிகை வந்து கணவனுக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க, அந்த பதிவிரதை தன்மையினால அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, மண்ணை அப்படியே பானையா செஞ்சு அதுல தண்ணி எடுக்கிறாங்க. ஆனா அப்படி போகும்போது தண்ணியில மேல கந்தர்வ காதலர்களை பாக்குறாங்க, தண்ணியில தான் பாக்குறாங்க, பார்த்தா அழகா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, உடனே அந்த சக்தி போயிடுது. அப்ப பாருங்க, அந்த வீண் விஷயம் சக்தியை குடிச்சு வைரத்தை மண்ணாக்கிடுச்சு, கரையுடையதா ஆக்கிடுச்சு, அதனால்தான் சக்தி இழக்கிறாங்க. அதனால்தான் பாபா சரர், இது வந்து விலை மதிப்பற்ற வாழ்க்கை, இந்த சங்கம யுக வாழ்க்கை வைரத்துக்கு சமமான வாழ்க்கை. அது உங்களுக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா எப்பவுமே நீங்க உங்களை பத்தி மட்டும் சிந்திங்க, உங்களுடைய சுயதர்சன சக்கரம் நான் நாராயணன் நாராயணன் அதை பத்தியே சிந்தனை பண்ணுங்க, எனக்குள்ள எவ்வளவு கரை இருக்குதுன்னு அதை எப்படியெல்லாம் நீக்கணும் இதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யுங்க, மற்ற எதையுமே பார்க்காதீங்க, பார்க்கணும்ன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. சோ என்னை பத்தி மட்டுமே சிந்திச்சுட்டு நான் வருமானத்தை சேமிக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும், இந்த விரதத்துல இருக்கிறேன்ற போதை இருக்கணும், மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு கவலையா இருக்கூடாது, அதுதான் நிரம்பிய நிலை. நேற்று பாபா சொன்னார் இல்லையா, கன்னியாக்களுக்கு காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்களுக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், இந்த பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசை வருதா, பிடிச்சி இருக்குதா, அப்ப நீங்க ஃப்ரெண்டோட போகணும்னு நினைக்கும் போதே மாட்டிக்குவீங்க. அந்த எண்ணமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் யோகத்துல இருக்கிறேன். அப்ப ஈர்க்கப்பட்டு அது எப்படிப்பா எனக்கு சொல்லி கொடுன்னு மத்தவங்க கேட்பாங்க. சோ அப்ப நான் வரேன்னு சொல்றதே அங்க விழுந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அடுத்தது விழ வைக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல, ஃப்ரெண்டுங்களை வந்து தண்ணி அடிக்க போறேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் வரலடான்னு சொன்னா அவன் புத்திசாலி, சரி நான் தண்ணி அடிக்க மாட்டேன் நான் கூட வரேன், அவரு கூட போய் அப்படியே இருப்பாரு ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள அவன், சரி அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் மச்சா ஒரு நாளைக்கு பார்த்தனா அவன் அடிச்சிருவான். அது மாதிரி நான் பாத்துருக்கிறேன் பல வருஷமா ஒரு பையன் வந்து தண்ணி அடிக்கிற ஒரு குரூப் கூட போவான், ஆனா தண்ணியே அடிக்க மாட்டான், எந்த கட்டப்பழக்கமும் இருக்காது, ஆனா இப்ப பார்த்தா தண்ணி அடிக்கிறான், கல்யாணம் வச்சு இல்ல கொஞ்சம் கவலை வந்துருச்சு பிள்ளை இருக்குது அவ்வளவுதான். சோ அதுதான், அப்ப அது பிடிச்சி இருக்கும், அவங்க பேசுறதெல்லாம் மெயின் விஷயம். அப்ப நம்ம பாபா பாபா நினைவு பாபா எண்ணம் பாபா சேவை இதை தவிர எதுவும் இருக்கா, பாபா சேவை செய்யும்போது எல்லாரோட சேர்ந்து செய்யும்போது கூட உங்களுடைய கவனம் சுயதர்சன சக்கரம் உங்களை பத்தி சிந்திக்கிறது மட்டும் இருக்கணும், மத்தவங்க சேவை செய்யறதுக்காக கூட இருக்கிறோம் அவ்வளவுதான், மற்ற எதுவுமே அந்த பிரபாவமே வரக்கூடாதுன்னா அவங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்க கூட கூடாது, இது இருக்கணும். ஏன்னா மற்றவங்களை பாக்குறதும் சிந்திக்கிறதும் தான் விலை மதிப்பற்ற வைரத்தை கரை விலை ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கரை மிக்கதா கலப்படம் மிக்கதா ஆக்கிடுது. அதனால மற்றத பாக்குறதுன்ற அந்த எண்ணம் தான் விதை, அதை எரிச்சிடுங்க. சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் பாபா நினைவுல இருக்கிறது தான் இந்த உலகத்துக்கு நான் செய்யற நன்மை. அது பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் சொல்லுவார், சீதை கேட்பாங்க நாம வந்தது வனவாச வாழ்க்கை வாழறதுக்கு, நீங்க ஏன் இப்ப அவங்களுக்காக அந்த முனிவர்களுக்காக அசுரர்களை அழிக்க ட்ரை பண்றீங்க. அப்ப அவர் சொல்லுவார், இந்த முனிவர்கள் வந்து தனக்காக எதையும் பண்ணல, உலக நன்மைக்காக தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் தியாகம் பண்றாங்க. அப்ப இங்க தியாகம் பண்றதுலதான் உலக நன்மை இருக்குது, போய் போராடுறதுல கிடையாது. ஏன் போராட்டம் நடத்துறது வந்து உண்மையில உலகத்தை இன்னும் மோசமாக்குது, போராடி போராடி தான் உலகம் மோசமாச்சு இல்லையா. அதை பற்றி எண்ணம் கூட நம்ம கருக்கூடாது, யோகத்துல இருக்க இருக்க மனிதன் முழு சக்தியை அடையறான், அந்த சக்தி நிரம்பிய உலகத்தை உருவாக்கக்கூடிய அதிர்வலைகளை அவனால அப்பதான் பார்ப்ப முடியும், இதுதான் உண்மையில உலகத்துக்கு செய்யற நன்மை. சோ உலகத்துக்கு செய்யற நன்மையே உலகத்துல நடக்கிற எதையும் நீங்க பாக்காம இருக்கிறது தான், இங்க இருக்கிறதே மத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களை அப்படியே எப்படி ஆம தன்னை தானே அப்படியே கர்மேந்திரியங்கள் எல்லாம் சுருக்கிக்குது. அந்த ஆமைக்கு இருக்கிற புத்தி கூட உங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நானே வீட்டுல இருக்கிற உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லியே மாயை நம்மள கெடுத்துருச்சு. நான் குனிஞ்சு தலை நிம்மராம பொண்ணு மாதிரி போயிட்டு இருக்கிறேன், நிமிந்து பாடுறா உலகத்துல என்ன நல்லா இருக்குதுன்னு பாடுற, அவ்வளவுதான் போச்சு. இதெல்லாம் மாயைன்னு புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றாரு, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் கூட உங்களுக்கு வேண்டாம். அதனாலதான் நேற்று சொல்றாரு அந்த கன்னியாக்கள் கிட்ட, இன்னும் படிக்கணும், இன்னும் பட்டம் வாங்கணும் அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம், மாட்டிக்காத, 21 பிறவிக்கு இழந்துடுவேன்ற. அதனால மத்தவங்களை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அவங்கள பத்தி பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன்றத மட்டும் விரதம் இருங்க. ஏன்னா அது போன வாரத்திலேயே வரதானத்துல சொன்னது. சோ அதுதான் சம்பூர்ண நிலை கர்மாதீத நிலைன்றாரு. அப்ப இது எதுவுமே இல்லைன்னா நீங்க அடுத்தது பாபா, இது ரெண்ட தவிர நான் இன்னைக்கு ஃபுல்லா பாபா கிட்ட மட்டும் பேசுவோம்ப்பா. எப்படி கணவன் வந்து வெளியூர்ல இருந்து மாசத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரான்னா மனைவி என்ன பண்ணுவாங்க, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு கணவனோட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் இன்னைக்கு ஃபுல்லா பாபா கிட்ட மட்டும்தான் பேச போறேன் அப்படின்னு இருங்க. ஒவ்வொரு நாளும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் சுய சிந்தனை. அப்ப ஏன்னா அதன் மூலமா தான் நான் நாராயணன் ஆகிறேன் இல்லையா. சோ சுயத்தை பற்றி நான் ஆத்மா என்ன மாதிரி ஆத்மா, யாரோட குழந்தை, என்னுடைய அப்பா யாரு, இந்த சிந்தனையிலே சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. நான் நாராயணன் நாராயணன், இந்த உலகத்தின் நம்பர் ஒன் மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா, சிரேஷ்டாத்மா, இந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க. அப்ப கரையே வராது. இந்த எண்ணத்தை உருவாக்குறதுல கொஞ்சம் அலட்சியம் வந்தாலும் கரை வந்துடும். சோ இப்படி நீங்க சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, சுய சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னா கரையே படியாத சொக்க தங்கமா, ஜொலிக்கும் வைரமா நீங்க மாறிடுவீங்க இல்லையா. ஸ்லோகன், விசித்திரமான தந்தையின் சித்திரமும், விசித்திரம்னா உடலற்ற அல்லது உருவமற்ற, ஆனா உருவம் இருக்குது உடலற்ற இல்லையா, உடலற்ற தந்தையுடைய ரூபம், ஜோதி ரூபம், ஒளிப்புள்ளி ரூபம், அதை நினைச்சுக்கிட்டு அவருடைய சரித்திரத்தையும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க சரித்திரவானாவீங்க. அப்படின்னு என்ன, பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டு அவருடைய உயர்ந்த காரியத்தின் மகிமையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் அவருக்கு சமமாக உயர்ந்தவராயிடுவீங்க, சரித்திரவான், புகழ்பெற்றவராயிடுவீங்க இல்லையா. நாராயணனை விட புகழ்பெற்றவங்க யாராவது இருக்கிறாங்களா உலகத்துல, அந்த மாதிரி ஆகிடுவீங்க. ஓம் சாந்தி. என்ன பாபா, பாபாவுடைய மகிமை, இதை தவிர உங்க புத்தியில எதுவுமே வரக்கூடாது. மைண்ட்ல இது சம்பந்தப்பட்ட எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணத்தை உருவாக்காட்டினாலே உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு வெறுப்பு வரும், ஒரு எரிச்சல் வரும். வெளி உலக சத்தம் உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குது, ஆனா அதை விட அதிகமான சத்தத்தை நீங்க உங்களுக்குள்ள எழுப்பணும். அதாவது என்ன, சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை, இந்த எண்ணங்கள், நான் நாராயணன், இதுல மயங்க மாட்டேன், இது மகிஷாசுர வர்தினி, நான் தான் அந்த துர்கை, மகிஷாசுரன் வந்து கவனத்தை ஈர்க்க ட்ரை பண்றான், பாபா நான் உன்னுடைய மனைவி, உன்னை புடிச்சிட்டு இருக்கிறேன், சக்கரத்தை சுத்திட்டு இருக்கிறேன், மாயை எரிச்சிட்டு இருக்கிறேன், எரிச்சிட்டு இருக்கிறேன், எரிச்சிட்டு இருக்கிறேன், அவனுடைய வசமாக மாட்டான், அவனுடைய வசமாக கோபமாக மாட்டான், காமவயப்பட மாட்டான், பற்று வராது, குழந்தை கொஞ்சம் போது இது சுத்தணும், பற்று வரவிடாம நான் பாத்துக்கோ, இது யுத்தம் எனக்கு தெரியும், மாயை என்ன மயக்க பாக்குது, நான் மயங்க மாட்டேன், பாபா நான் உன்னுடையவன், நீதான் என்னுடைய குழந்தை, மைண்டுக்குள்ள ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். இப்ப அலட்சியமா இருந்தா தர்மராஜர் முன்னாடி போய் மாத்திக்கு வந்துற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் சரித்திரவான் ஆவீங்க, பவர்ஃபுல்லான வாணி இல்லையா. சரி, ரிவிஷன், பாபா சொல்றாரு, மாயின் வசம் ஆயிடாதீங்க, ஈஸ்வர வழிக்கு விரோதமா நடந்துக்காதீங்க, நடந்தீங்கன்னா பயங்கர தண்டனை வரும், அந்த தண்டனை மேல பயம் வச்சு உங்களுடைய நடத்தைய மாத்திக்கோங்க. அப்படி நீங்க பாபாவுடைய வழிப்படி நடக்கலன்னா மாயை உங்களை சாப்பிட்டுடும், ஒரு விதத்துல மாயும் உதவி பண்ணுது. ஏன்னா என் வழிப்படி நடக்காதவங்க எதுக்கு சொர்க்கத்துக்கு வரணும், சோ மாயா எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுதுன்றாரு. அடுத்தது பாபா சொல்றாரு, நிரந்தரமா உங்களை ஆத்ம ரூபத்துல பாபாவுடைய குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்யறதா நம்மளுடைய லட்சியம், அப்பதான் முழு ஆஸ்தி சேமிப்பு ஆகும். கவனக்குறைவா மாயின் வசமாகி காம கோப வசமானீங்கன்னா புல்லுத்தையும் எரிச்சிக்கிற பஸ்மாசுரன் ஆயிடுவீங்க. இந்த மாய் வந்து நிறைய தடை போடும், தடை ஏற்பட்டு தீரும், அதையும் மீறி நீங்க 21 பிறவிக்கான வருமானத்தை சேமிச்சே ஆகணும். ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா பாதுகாப்பா இருப்பீங்க, பாபாவுடைய உதவியும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். யோகமே இல்லாம நீங்க என்ன சேவை செஞ்சாலும் நல்ல குழந்தைன்னு உங்களை சொல்ல முடியாது. காமத்தின் லேசான போதை வந்தா கூட உங்களை நீங்க அழிச்சிக்கிறீங்க. அப்படி காமத்தின் லேசான போதை கூட இல்லாம தனக்கு வர அத்தனை நிந்தனையையும் தீமையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற அபலைகள் தாய்மார்கள் மூலமா தான் பாரதத்துக்கு நன்மை. அவங்கள பார்த்து பாபாவே வணங்குறாரு. சோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்கள காமத்துல விழ வச்சீங்கன்னா மிக கடுமையான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகம் சம பிரதானம் ஆயிடுச்சு, அதனால நிறைய தடை வந்தே தீரும். ஆனா நீங்க பயந்துடக்கூடாது, உங்களுக்கு ஒரே பயம்தான் இருக்கணும், தர்மராஜ கிட்ட தண்டனை வாங்கிடக்கூடாது, அது மட்டும்தான் இருக்கணும். பாபா விட்டு எங்க போவீங்க, குருநானக் கிட்ட போனாலும் எங்க போனாலும் அவங்களும் தூய்மையா இருக்கதான் சொன்னாங்க. தூய்மையா இல்லாம அவங்களுடைய மகிமை பாடுறதுனால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. சோ கவனம் கொடுங்க. பாபாவுடைய வழிபடி முழுசா நடக்கலன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் வேந்துட்டே இருப்பீங்க, பிறகு ஒருபோதும் உங்களால எழுந்திரிச்சு நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்பவே முயற்சி செய்யுங்க. நீங்க பாபாவை விட்டுட்டு போறீங்கன்னா உங்களை பார்த்து மத்தவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க, அங்க கடவுள் இல்ல பிள்ளைருக்குன்ட்டு. அப்ப எல்லாருடைய பாவமும் சேர்த்து உங்க தலையில விடிஞ்சிடும். பாபாவுடைய வழிபடி நடந்த எந்த சூழ்நிலையிலும் அப்ப உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டமாக வாய்ப்பே கிடையாது. அழுக்கானவங்க பாபா வீட்டுக்குள்ள வரவே முடியாத மாதிரி ஒரு நிலை வரப்போகுது, அதனால எச்சரிக்கையா இருங்க. இங்க நீங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கி உலகத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க, அதனால அதுக்கான முயற்சியை ஏன் பண்ணாம மாயையில விழுந்துட்டு கிடக்குறீங்க? ஒழுக்கமா இருக்க முடியலன்னா பாபா விட்டுட்டு எட்ட போயிடுங்க, இங்க இருந்து பேரை கெடுக்காதீங்க. இரவு வகுப்புல பாபா சொல்றாரு, நீங்க பாபாவை பார்க்க போறோம், பாபா சொல்றத கேக்குறன்ற அந்த எண்ணம் தான் இருக்கணுமே தவிர உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. முரளிய கையில வச்சுட்டு இந்த ஞானத்தை எடுக்கணும். சோ அதை நடத்துறவங்கள வரிசைக்கிரமும் இருக்கும். நீங்க கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா எல்லா சென்டர்லயுமே நடத்துறது ஒரு சிவபாபா தான் நடத்துறாரு. முழு உலகத்தையும் தூய்மை ஆக்குறதுக்கு இறைவனுக்கு உதவியாளர் ஆகுறீங்க. தூய்மையாகி ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மை ஆக்குறீங்க யோக பலத்தின் மூலமாக. சோ எந்த குழந்தை பாபா நினைவுல இருக்குதோ அந்த குழந்தைக்கு தான் பாபாவுடைய உதவி கிடைக்குது. பாபா எல்லோரையுமே நினைக்கிறாரு. தூய்மை ஆவறது தான் உங்களுடைய முதல் பாடமே, அதுல பக்காவாகுங்க. ஏன்னா தூய்மை ஆக்கிறதுக்கு தானே என்ன கூப்பிட்டீங்க, நான் தனியா எப்படி தூய்மை ஆக்குவேன்? சோ உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. ஒட்டுமொத்த உலகத்தையும் அமைதியாக்கி நான் ராஜ்யம் செய்ய போறேன்ற நிச்சய புத்தி இருந்தா உங்களுக்கு அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். கடவுள் புது உலகத்தை எப்ப படைக்கிறார், எப்படி படைக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. கீதையில கூட ஒரு மாவுல உப்பு போட்ட அளவுக்கு கொஞ்சம் தான் உண்மை இருக்கு, மற்றது எல்லாமே பொய் தான். உண்மையான பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை இறைவன் மட்டும்தான் கத்துக் கொடுக்க முடியும், எந்த அடயோகிகளும் கத்துக் கொடுக்க முடியாது. பாரதத்துலதான் தூய்மையான தேவதைகளும் இருந்தாங்க, அழுக்கான அசுரர்களும் இருக்கிறாங்க. சோ இது பாரதத்தின் விளையாட்டா இருக்குது. பிரம்மகுமாரி சூத்ரன்ல இருந்து பிரம்மகுமாரி ஆனாதான் இறைவனுடைய ஞானம் உங்களுக்கு கிடைச்சி தேவதா தர்மத்தினராக நீங்க ஆவீங்க. வேற எந்த தர்மத்தினரும் உடனடியா தர்மத்தை ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறது கிடையாது, அதனால அவங்க ஒன்னும் குரு கிடையாது. இறைவனை நினைவு செய்யணும்ன்ற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா இதுலதான் மறந்துடுறீங்க. அதிகமான வருமானம் இருக்குது, தீவிரமா நினைவு செஞ்சு அதிவேகத்துல நீங்க வருமானத்தை சேமிக்கணும். உலக ராஜ்யம் வரப்போகுது, உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்ப நடக்குது, சத்தியுகத்துல ஒரே தர்மம் இருக்கும், அதனால அமைதி இருக்கும். ரெண்டாவதுன்னு ஒண்ணு வரும்போதுதான் ராவண ராஜ்யம் வந்துடுது, அமைதியை இழந்துடும், தூய்மையற்ற இல்லறத்தை மீண்டும் தூய்மையான இல்லறமாக மாத்துறார் பாபா. நீங்க தான் அப்படி இருந்தீங்க, அனைத்து கலைகள் நிரம்பி நீங்க கலைகளை இழந்திருக்கிறீங்க, மீண்டும் இறைவன் கொடுக்கிற ஞானத்துல முழு கவனம் கொடுத்து அனைத்து கலைகளையும் நிரப்பிக்குங்க. இந்த மாதிரி இறை பல்கலைக்கழகத்துல ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகாதீங்க. வரதானத்துல பாபா சொல்றாரு, எப்பவுமே உங்களை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணுங்க, உங்களுடைய சுயதர்சன சக்கரத்தை மட்டுமே சுத்துங்க, அப்ப வைரம் போன்ற மதிப்பு மிக்க இந்த சங்கமயுக வாழ்க்கை கரை உள்ளதாக மாறவே மாறாது. மத்தவங்களை பாக்காதீங்க, கேட்காதீங்க, கேட்டாலும் அதோட பிரபாவம் வந்துடும், அதனால கேட்காதீங்கன்ற ஸ்லோகன். எப்பவுமே உடலற்ற அந்த தந்தையுடைய ஒளிப்புள்ளிய பார்த்துக்கிட்டு அவருடைய உயர்ந்த காரியங்களின் மகிமையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் புகழ்பெற்ற சரித்திரவான் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி பாபா முரளி முடிச்சிட்டார். ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா, விஷி விஷயா இருந்து.